கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசேஷமாக மீண்டுமாக உங்களோடு கூட கடைசியாக நான் நினைக்கிறேன், நாளைய மறுதினம் நான் பயணம். இன்று கடைசியாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சவாக்கியத்தை கர்த்தர் தந்ததற்காக நான் கர்த்தருக்கு மீண்டுமாக நன்றி செலுத்துகிறேன். ஹாலலூயா. நான் இன்று உங்களோடு கூட கொஞ்சம் வித்தியாசமான வகையில் பேசலாம் என்று நினைக்கிறேன். இத்தனை பேர் கேட்க ஆயத்தம். ஹாலலூயா. ஏனென்றால் இன்று வேதத்திலிருந்து என் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நேசித்தார். ஆமென். அவர் தம்முடைய ஜனம் என்று சொன்னார். ரைட். ஆபிரகாமின் மூலமாக ஒரு சந்ததியை தெரிந்து கொண்டு, அது இஸ்ரவேல் சந்ததியை தெரிந்து கொண்டு, அவர் எல்லாவற்றிலும் அவர்களோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஆனால் எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய ஜனம், தன்னுடைய இனம், தான் நேசித்த ஜனம் என்றெல்லாம் சொல்லிய என் கர்த்தர், ஆனால் நான் இன்று உங்களோடு கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் இவ்வாறாக சில பெயர்களை வைத்து அழைத்தார். சில பெயர்களை வைத்து அழைத்தார். அவைகளை குறித்து தான் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஆனால் வசனத்தின் அடிப்படையில் கொஞ்சம் சொல்றது கேட்டுக்கோங்க, நான் வசனத்தின் அடிப்படையில் அந்த பெயர்களை சொல்லுவேன். ஆனால் நீங்கள் என்னை வித்தியாசமாக நினைக்க கூடாது. காரணம், வசனத்தில் உள்ளதை தான் நான் சொல்லுவேனே ஒழிய, நான் இந்த வீட்டில் வந்தோ வேத வேதாகமும் உண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்தோ நான் உங்களுக்கு சொல்லவில்லை. கேட்க ஆயத்தமா? ஆமென். சில நேரத்தில் உங்களை பேசுவாங்க வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் கடைசியாக வசனத்தில் இருந்து உங்களோடு கூட பேச போகுவேன். பேச போகுவேன்னா நாம நாட்டில் சொல்லுவோம், ஏசுவதற்கு சொல்லுவோம், ஏச போகிறேன். ஆயத்தமா கேட்க ஆயத்தம். எத்தனை பேர் கேட்க ஆயத்தம். ஹல்லேலூயா. ஓசியாவுடைய புத்தகத்தை கொஞ்சம் நாங்கள் தெரிவிக்கிறோம். முக்கியமாக இந்த ஓசியா புத்தகமானது இஸ்ரவேல் ஜனங்களை என் கர்த்தர் எவ்வாறாக நேசித்தார், எவ்வாறாக அன்பு கொண்டார், எவ்வாறாக அவர்கள் அவரை விட்டு தூரமாக போன பின்பும் அவர்களை இழுத்துக் கொள்வதற்காக என் கர்த்தர் என்னென்ன காரியங்களை செய்தார் என்பதை இந்த ஓசியா புத்தகத்தில் நாங்கள் அதை ஆழமாக வாசிப்போமானால், சுருக்கமாக சொல்ல போனால், ஓசியாவில் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது என் கர்த்தர் வைத்த அந்த அன்பையும் அவர்களின் நிமித்தமாக அவருடைய இருதயத்தில் இருந்த பாகத்தையும் நாங்கள் இந்த ஓசியா புத்தகத்தில் காணலாம். இந்த ஓசியா புத்தகமானது கிறிஸ்துவுக்கு முன் 702 659 இடையில் எழுதப்பட்ட புத்தக சம்பவங்களை கொண்ட புத்தகமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மேலும் இந்த ஓசியாவில் ஒரு குடும்பத்துக்கு ஒப்பாக, அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு குடும்பமாகவும் மனைவியாகவும் தன்னை ஒரு கணவனாகவும் இந்த ஓசியா புத்தகத்தில் அவர் சித்தரித்து காண்பிக்கிறார். அது மாத்திரமல்ல, ஒரு குடும்ப வாழ்க்கையின் அமைப்பையும் இந்த ஓசியா புத்தகத்தில் நாங்கள் காணலாம். அதாவது ஓசியாவை தேவனுக்கும், கோமேகை தேவனை விட்டு தூரமாக போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒப்பிட்டுதான் இந்த ஓசியா புத்தகம் எழுதப்படுகிறது. ஓசியாவை தேவனுக்கும், தேவனை விட்டு தூரமா போன இஸ்ரவேல் ஜனங்களை கோமேகைக்கும் ஒப்பிட்டுதான் இந்த ஓசியா புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஓசியா புத்தகம் தான் தீர்க்க தரிசன புத்தகங்களில் முதலாவது எழுதப்பட்ட புத்தகம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இன்று முக்கியமாக உங்களோடு கூட நான் எதை காண்பிக்க விரும்புகிறேன் என்றால், நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நாங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருந்தாலும் நாங்களும் அதே இஸ்ரவேலர்களை போல விக்கிரக ஆகாதனையினாலும் அந்நிய தெய்வங்களின் வழிபாடுகளினாலும் நாங்கள் அடிக்கடி எங்களை நேசிக்குவர், எங்களை அரவணைக்குவர், எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற எங்களுடைய கருத்தரை விட்டு நாங்கள் துகமாக போகிறோம். எப்படி கோமே சோகம் போனவள் திகும்ப கருத்தர், அதாவது ஓசியா சேர்த்துக் கொள்வது போல என் கருத்தர் இஸ்ரவேல் ஜனங்களை நிச்சயமாக அவர்களை சேர்த்துக் கொள்வார். ஆமேன். ஆனால் நாங்களும் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்ற ரீதியில் இந்த நாட்களில், அதாவது கிருபையின் நாட்களில், நாங்களும் எவ்வளவுதான் துகமாக போக முயற்சித்தாலும் அவர் எங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.
சாதாரணமாக நான் உதாரணமாக ஒரு சின்ன காவியத்தை சொல்லுகிறேன், ஒரு சிறிய காவியம். இப்பொழுது நான் எங்களுடைய, எனக்கு உங்களுடைய தேசத்தின் சட்ட திட்டங்கள் எனக்கு தெரியாது, நான் எங்களுடைய தேசத்தின் அமைப்பை வைத்து, அதாவது எல்லோருமே ஸ்ரீலங்காவாக இருக்கிறீங்க, யாராவது ஸ்ரீலங்காவை விட்டு வெளியில இந்தியாவில இருந்து வந்தவங்க அப்படி யாராவது இருக்காங்களா? எல்லாம் ஸ்ரீலங்கா தானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நல்லா ஏசலாம். நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, அந்த ஸ்ரீலங்கா தேசத்தின் அந்த அமைப்பின் படி எங்களுடைய, அதாவது உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு பிள்ளை பிறந்தவுடன் பதிவு செய்யப்படும், அதாவது பதிவு செய்ததற்கு பின்பதாக அவர்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்கப்படும், பர்த் சர்டிபிகேட் என்று. அந்த பர்த் சர்டிபிகேட்டில் தகப்பனுடைய பெயர், ஒரு சோ அண்ட் சோ குறிப்பிட்ட நபர், நான் உதாரணமா சொல்றேன், தகப்பனுடைய பெயர் ஜார்ஜ் என்று எழுதியிருந்தால், இங்க யாரும் ஜார்ஜ் அப்படியாக பரவாயில்ல, ஜார்ஜ் என்று எழுதியிருந்தால், அந்த பிள்ளையுடைய பெயர் பிரான்சிஸ் என்று எழுதப்பட்டால், அந்த பிள்ளையுடைய பெயருக்கு முன்பாக இனிஷியல், அதாவது தன்னுடைய தகப்பனின் பெயர் ஜி எழுத்து வரும், ஜார்ஜ் பிரான்சிஸ் அது. ஆனால் பிள்ளை வளர்ந்ததுக்கு பின்பு தகப்பன் இல்லாவிட்டால் வளர்ந்து வருகின்ற நாட்களில் சில அடாவடித்தனமான காவியங்கள் செய்தது நிமித்தமாக தகப்பன் அந்த பிள்ளையை ஒதுக்கி வைத்துவிட்டு, நீ இதுக்கு பிறகு எனக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னாலும் சட்டத்தின்படி பிள்ளை பிள்ளைதான். தகப்பன் போய் பர்த் சர்டிபிகேட் எடுத்து, இதுக்கு பிறகு நீ என்னுடைய இனிஷியல் யூஸ் பண்ணக்கூடாது என்று அவங்க வெற்றி போடுறது இல்லை. இது சில நேரம் நீ ஏன் அப்படி இருக்கலாம், எனக்கு தெரியாத குறித்து நான் பேச விரும்பலாம், என்ன தெரிஞ்சு எங்களுடைய இலங்கை தேசத்தின் நிலைமையை குறித்து பேசுகிறேன். அதே போல நாங்கள் எவ்வளவு தான் அவரை விட்டு தூரமாக போனாலும், உண்மையிலேயே நாங்கள் மனம் திரும்பி வந்தால் அவர் எங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய அன்பு, அதுதான் அவருடைய இரக்கம், அதுதான் அவருடைய ஒழுக்கம், அவருடைய கிருபை என்றெல்லாம் சொல்லலாம். ரைட், நான் இவ்வளவு நேரம் கொஞ்சம் வெளியில் உள்ளதுதான் பேசுனேன். புத்தகத்துக்கு வருவோம். ஒசியாவுடைய புத்தகம் 11:8 பிறகு நான் அதற்கு பின்பு உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். இந்த ஓசியா புத்தகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை, உங்களை இல்ல சரியா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எவ்வாறாக சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம். கொஞ்சம் 11:8 கொஞ்சம் வாசிக்கணும், அதை தலைப்பாக எடுத்து விட்டு போகிறேன். நான் உன்னை எப்படி கைவிடுவேன், அதுதான் முக்கியமா தலைப்பா, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், அதுக்கு முத இது ஒரு வேத படிப்பு என்ற ரீதியில் நான் சில காவியங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த 11:8 இந்த ஆத்மா செபோயிம் என்று சொல்லப்படுது, இதை என்னன்னு நினைக்கிறீங்க? நாங்க வசனத்தை வாசிக்கிறோம், பல முறை வாசிச்சிருக்கோம். இதை குறித்து இந்த என்னத்தை குறிப்பிடுது? நான் வேற ஒண்ணு ஆவிக்குரிய அர்த்தம் அது இது ஒன்றுமே கேட்கல. இது எதை குறிப்பிடுது? ஆத்மாவை போலாக்குவேன், உன்னை எப்படி செபோயிமை போல் வைப்பேன். இதை என்ன நினைக்கிறீங்க? இதை குறிச்சு ஆத்மா செபோயிம்னா என்னது? ஆத்மாவும் சரீரமா? பல முறையில வாசிச்சிருப்பீங்க. ஆத்மா செபோயிம்னா என்னதுன்னு கேட்குவேன். தெரியா தெரியான்னு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. நீங்க நாங்க எல்லாமே தெரிஞ்சவங்க இல்லையா, நான் கற்றுக்கொள்ளணும். என்ன சொல்றீங்க? இந்த ஆத்மா செபோயிம் என்பது சோதோம் குமாரா அழிக்கப்படும் பொழுது இருந்த இரண்டு பட்டணங்கள், இருந்த ரெண்டு பட்டணங்கள், இந்த ரெண்டு பட்டணங்களையும், சோதோம் குமாரா அழிக்கப்படும் பொழுது இந்த ரெண்டு பட்டணங்களும் அழிக்கப்பட்டது. ஆனால் அழித்ததின் நிமித்தமாக அவருடைய இருதயத்தில் அதை குறித்த வேதனை இருந்தது. நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இங்கதான் பேசுறேன்னு நான் நினைக்கிறேன். அதாவது தாவீதுக்கு முன்பதாக மூன்று தண்டனையை வைத்து நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே பேசுறேன், இங்க பேச இல்லையா, இங்க பேச இந்த இதுக்குள்ளதான் பேசுறேன், இங்க பேசுறேன் எனக்கு ஞாபகம் இல்லை. யாராயிற்று தாவீது தன்னுடைய ஜனத்தொகையை கணக்கெடுத்ததின் நிமித்தமாக என் கருத்தருடைய பார்வைக்கு அது அருவகுப்பாக இருந்தது. அதன் நிமித்தமாக காத்தீர்க்கதரிசியினோடாக என் கருத்தன் தாவீதுக்கு சொல்லுகிறார், நீ செய்தது தவறு என்று. அவன் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்குவான். மன்னிப்பு கேட்டதற்கு பின்பு கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக அவனுக்கு முன்பாக ஒரு ஆப்ஷனை வைக்கிறார். என்ன ஆப்ஷன் என்று கேட்டால், 3 வருஷம் பஞ்சம் வேண்டுமா, 3 மாதங்கள் அந்நிய ராஜ்யம் உங்களை மேற்கொள்ள வேண்டுமா, 3 நாட்கள் கொள்ளை நோய் வேண்டுமா? இது வேதத்தில் இருக்கு, அவங்களோட பேசல. இந்த 3 நீ ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப தாவீது சொல்லுகிறான், நான் பெரிய இடுக்கணியில் விழுந்தேன், ஆனாலும் மனிதர்களுடைய கரத்தில் விழுவதை விட என் கர்த்தருடைய கரத்தில் விழுவது மேல் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான், 3 நாள் கொள்ளை நோய். 3வது ஆப்ஷனுக்கு ஓகே பண்ணி விடுறான். என் கர்த்தர் சங்காக தூதனுக்கு சொல்றார், இஸ்ரவேல் நாட்டை போய் அழி. அழிக்கும் பொழுது 70,000 பேர் மகிழ்த்தார்கள். 70,000 பேர் மகிழ்க்கும் பொழுது நான் முக்கியமாக ஒரு காரியம் சொன்னேன். அன்று பேசும் பொழுது தாவீது அதற்கு பின்பு கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் அல்லவோ பாவம் செய்தேன், இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள், ஏன் இந்த ஜனங்களுக்கு இத்தனை பெரிய தண்டனை, நான் அல்லவோ பாவம் செய்தேன் என்று அவன் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே என் கர்த்தர் அந்த ஜனங்கள் அழியும் பொழுது மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபப்பட்டு சங்கர தூதனுக்கு சொல்லுகிறார், நீ நிப்பாட்டு, நீ நிப்பாட்டு, இதோட நிப்பாட்டுன்னு சொல்லும் பொழுது நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இது உங்களுக்கு வேண்டுமானா 1 நாள் ஆகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கிறது. நான் வேதத்தில் இல்லாத பேசல இருக்கிறது. இதே இது பெஞ்சு சாமுவேலுடைய புத்தகம் 24வது அதிகாரத்திலும் நான் சொன்ன சம்பவம் இருக்கிறது. 1 நாள் ஆகமம் 21, 2 சாமுவேல் 24வது. அப்ப அவன் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் அல்லவோ பாவம் செய்தேன், ஆனால் அவன் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே என் கர்த்தர் அந்த அனுமதித்த வாதை தூதனுக்கு சொல்றார், நீ நிப்பாட்டு. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், என் கர்த்தர் உங்களை உங்களுடைய சேர்த்துக்கொள்ளும் எங்களை நாங்கள் செய்கிற மீறுதலின் நிமித்தமாக எங்களுக்கு தண்டனையை அனுமதித்தாலும் அந்த தண்டனையை நாங்கள் அனுபவிக்கும் பொழுது எங்களுக்காக மனதுகிறவர் மனம் இறங்குகிறவர் கர்த்தருகிறே. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கர்த்தரை தெய்வமாக கொண்டு நாங்கள் பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் ஒரு தகப்பனை போல தண்டிக்கிறார், அதே சந்தர்ப்பத்தில் தகப்பன் தன் பிள்ளைக்கு அடித்துவிட்டு சில வேளையில் அறையில் போய் அழுகுவதை போல அவர் மனஸ்தாபப்படுகிறார். ஆமென். நீங்க தகப்பன்மாக இருக்கீங்க, சில நேரம் உங்களோட பிள்ளைகளை நீங்க கோபத்தில் அடிச்சிருக்கலாம், அதுக்கு பிறகு சில நேரத்தில் ஐயோ அடிச்சிட்டேனே, உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கோ இல்லையோ தெரியாது, எனக்கு இருக்கோ அதுதான் சொல்றேன், ஐயோ நான் அடிச்சிட்டேனே அப்படி நினைக்கக்கூடிய அதே அளவு தான் கருத்தை நான் சொன்னேன். இன்றைக்கு இந்த ஓசியா புத்தகத்தை உங்களுக்கு குடும்பத்தை குறித்து தான் நான் பேச போறது, குடும்பத்தை மையமாக வைத்து. ரைட், இப்ப நாங்கள் அந்த 2 வசனத்தை பார்த்தோம். நான் இன்னதுக்கு இந்த சம்பவத்தை சொன்னேன்னா, என் கருத்தை இந்த 11:8 வாங்க வாசி, திரும்ப வாசி. அவருடைய இருதயத்தில் அந்த சோதோம் குமரா அழிக்கப்படும் பொழுது அழிக்கப்பட்ட அந்த 2 பட்டணத்துக்கு ஏற்பட்ட சம்பவம் அவருடைய இருதயத்தில் இன்னும் அப்படியே அழியாத ஒரு காவியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஐயோ நான் அழித்து விட்டேனே என்ற ஒரு வேதனை, ஐயோ நான் இப்படியாக செய்து விட்டேனே என்ற ஒரு பாகம் அவருடைய உள்ளத்தில் இருந்தது. அவ்வண்ணமாகவே என் கர்த்தர் என்னைக்கும் எனக்கும் உங்களுக்கும் அவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த வசனத்தின்படி அவர் நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன், நான் எப்படி அழிப்பேன், எப்படி கைவிடுவேன் என்றெல்லாம் இது அவருடைய இதயத்தின் அங்கமாக இருக்கிறது. அதைத்தான் சொல்கிறேன், தவறு செய்யும் பொழுது எங்களை தண்டித்தாலும் தண்டிக்கிறதுக்கு முன்பு அவள் புலம்புகிறதை நாங்கள் காண்கிறோம், அவருடைய இருதயத்தின் புலம்பலை காண்கிறோம். இது இவ்வளவு நல்லா இருக்கு இல்லையா? அமே ஹல்லேலூயா. ஆனால் அவர் உங்களை பத்தி கொஞ்சம் காரியங்கள் சொல்றார். நீங்க எப்படிப்பட்டவங்க? நீங்க இல்ல இஸ்ரவேல் ஜனங்களா? கொஞ்சம் நாங்க பார்ப்போம். ஓசியாவுடைய இன்னைக்கு இந்த ஓசியா புத்தகத்துல நிறைய இருக்கு. அந்த ஒரு அஞ்சு சம்பவங்களை நான் காட்டி கொடுக்கிறேன். அவ்வளவுதான். ஓசியா 4:14 என்ன சொல்ற? அடங்காத கிடாரியை போல் அடங்காத இருக்கு. சும்மா அடங்காத கிடாரின்னு சொல்ல இல்ல சொன்னா சும்மா அடங்காத கிடாரின்னு. அடுத்து அவர் சொல்றார், அடங்காத கிடாரியை போல் அடங்காத இருக்கிறது. ஒரு அடங்காத கிடாரிக்கு என்ன நடக்கிறது என்பதை, என்ன நடக்க போகிறது என்பதையும் அந்த வசனத்திலிருந்து நாங்கள் காண்கிறோம். ஆனால் வேதத்தில் எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கள் எல்லோரையும் ஒரு ஆட்டுக்குட்டியாகத்தான் வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிற ஒரு கருத்து, ஒருவன் மறுபடியும் பிறக்கும் பொழுது ஒரு மனிதனாக இருந்த அவன் ஒரு ஆட்டுக்குட்டியாக மாற வேண்டும் என்று சில வேத வியாக்கியானிகள் சொல்கிறார்கள். காரணம் என்னவென்றால், நீங்க என்ன நினைக்குவீங்க, ஒரு மனிதன் ஆட்டுக்குட்டியாக மாற வேண்டும் என்று சொல்றது என்ன நினைக்குவீங்க? ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் ஒரு மெய்ப்பனுடைய கீழ் நடக்க வேண்டும். அடுத்தது இன்னொன்று, நம்முடைய கருத்துவாகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பெயர் உண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு காரியம், 23 சங்கீதம், எஸ் கர்த்தர் என் மெய்ப்பனாய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ரைட். இப்ப நான் ஒரு காரியம் கேட்குவேன், எந்த ஆட்டுக்குட்டிக்கு மெய்ப்பன் தேவை? மந்தைகள்னால் மந்தைன்னு சொல்றது ஒரு கூட்டம், ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு கூட்டம். சார், எந்த ஆட்டுக்குட்டிக்கு வழி தப்பி போகாமல் இருப்பதற்கு மெய்ப்பன் தேவை? நான் அதை கேட்கல. எந்த ஆட்டுக்குட்டிக்கு மெய்ப்பன் தேவை? ஆட்டுக்குட்டி மெய்ப்பன் எதற்கு மெய்ப்பன் தேவைன்னு கேட்டா இந்த கேள்வி சார், ஆட்டுக்குட்டிக்கு ஏன் மெய்ப்பன் தேவை? எங்களை வழி நடத்துவதற்கு. ரைட், அது ஓகே. நான் கேட்குவேன், எந்த ஆட்டுக்குட்டிக்கு மெய்ப்பன் தேவை? அடங்காத ஆட்டுக்கு. எல்லா ஆட்டுக்குட்டிக்கும் மெய்ப்பன் தேவை, அடங்காத. அதுல ஒண்ணு வேண்டி இருக்கு, கூட்டத்துல ஒண்ணு வேண்டி இருக்கும். பிளாக் ஷீப் கொஞ்சம் ஒண்ணு வேண்டி இருக்கும். இப்ப சொல்லுங்க பாப்போம். நான் இப்ப கொஞ்சம் உங்களை வாய்க்கு கொடுத்துட்டேன், அதையும் நீங்க இன்னும் புரிஞ்சு கொள்றீங்க இல்லையே. சாதாரண ஆட்டுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க ஆங்கிலத்துல? நான் இப்ப சொல்லிட்டேன், அதுக்காக தான் நான் உங்க கேட்கிறேன். சாதாரண ஆட்டுக்கு கோட்டு வாங்க இல்ல, GOAT, கோட். அதே சந்தர்ப்பத்தில் ஷீப்னு எதுக்கு சொல்லுவாங்க? இப்பதான் நான் சொல்றேன் சார், நான் வாயில கொடுத்துட்டேன்னு சொன்னே. செம்மறி ஆட்டுக்கு ஏன் செம்மறி ஆட்டுக்கு மெய்ப்பன் தேவை? அது கூட்டமாகத்தான் போகும். அடுத்தது இந்த செம்மறி ஆட்டுக்கு குணாதிசயம் என்னவென்றால், இப்ப எங்க இருக்கேன்னா ஒரு வெச்சிக்கப்பட்டவனுடைய குணாதிசயம் அந்த இடத்துலதான் நிக்கிறான். வேதங்கையும் போக இல்ல, ஒரு வெச்சிக்கப்ப மறுபடியும் பிறந்தவனுடைய குணாதிசயத்தை குறித்து தான் முக்கியமாக அதுல இருந்து காண்பிக்க விரும்புகிறேன். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது செம்மறி ஆடையுடைய சாதாரண மத்த ஆடு அல்ல. இந்த செம்மறி ஆடு ஒரு மெய்ப்பனுக்கு கீழாக போகும். உண்மையிலேயே செம்மறி ஆட்டின் ஒரு குணாதிசயம் என்னவென்றால், அது மற்றவர்களை தாக்காது, மற்றவர்களை எதிரியை தாக்காது. செம்மறி ஆட்டுக்கு இயற்கையிலேயே இருக்கிற ஒரு குணாதிசயம். அடுத்தது, செம்மறி ஆட்டுக்கு ஏன் மெய்ப்பன் தேவை என்றால், அது அது பாட்டில் புள்ள மேய்ந்து கொண்டே போகும். மேய்ந்து கொண்டே போகும் பொழுது அந்த கூட்டத்தை விட்டு அது வழி விலகிவோம். அவர் மெய்ப்பன் தேவும் அந்த இடத்துக்குள் கொண்டு வருவார். இது செம்மறி ஆட்டுக்குரிய குணாதிசயம். மற்றவர்களை எதிர்க்காது. என்னைக்குமே செம்மறி ஆடு எதிரியை கூட எதிர்த்ததாக அந்த குணாதிசயம் கிடையாது. நான் என்ன சொல்லுறேன்னா, மறுபடியும் பிறந்தவன், அதாவது மற்றவர்களை எந்த விதத்திலும் காயப்படுத்தக்கூடாது, மற்றவர்களை எந்த விதத்திலும் காயப்படுத்தக்கூடாது. அது செம்மறி ஆட்டுக்குள்ள ஒரு குணாதிசயம். அது பாட்டில் குறிஞ்சி மேய்ந்திக்கொண்டே போகும், கூட்டமாக போகும், ஆனால் மெய்ப்பன் அதை கவனித்துக் கொண்டே இருப்பான். எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இன்று ஒரு கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம், சபைக்குள் இருக்கிறோம். எத்தனை பேர் எங்களுடைய வார்த்தையினால், எங்களுடைய சில செய்கையினால் ஒன்றும் இல்லாட்டி வரும்போது முகைக்கிற முகைப்பினால் கூட நாங்கள் மற்றவங்களை காயப்படுத்தி இருக்கோம். ஒன்றும் நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை, ஏச வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு எதுவாக எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கதவை திறந்து உள்ளுக்கு வரும்போது பார்க்குவ எனக்கு சுட்டவிக்கும் வல்லமை இருந்தால் நான் சுட்டவிப்பேன் உன்னை. அதாவது பார்க்குற அர்த்தம் என்னது? எனக்கு சுட்டவிக்கும் தன்மை இருக்குமானால் அன்று சிவபெருமான் நக்கீவனை சுட்டவித்தது போல நான் சுட்டவிப்பேன். சரியா? அந்த தன்மை. ஆனால் எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அதிலும் இந்த இடத்தில் சொல்லுகிறார், கீழ்படியாத அடங்காத கிடாரி. நான் பொதுவாக எவ்வளவு நேரம் பேசினேன், ஒரு கிடாரிக்குள்ள குணாதிசயம், ஆனால் நாங்கள் அடங்காத கிடாரி. உங்களை என்னை பார்த்து என்ன சொல்றார் சொல்லுங்களேன். நீங்க சொல்ல நான் கேட்க ஆசைப்படுறேன். நான் சொல்லிட்டேன், என்னை சேர்ந்துதான் ரைட். நான் பரிசுத்தமான உங்களை காட்டிட்டு மங்களை மாத்திரம் சொல்ல இல்ல, நீங்க சொல்லுங்க. ஆமே, இப்ப நான் சொல்றேன், ஓகே ரைட். அடங்காத கிடாரி, அதாவது மேய்ப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாத, தான் நினைத்ததை சாதிக்கின்ற, தான் நினைத்தது தான் சரி, அதுதான் வேதம், அதுதான் சத்தியம், என்னுடைய மனதில் பட்டதை நான் செய்கிறேன் என்று சொல்லுகிற அடங்காத கிடாரி என்று கருத்தர் யார சொல்றா? இஸ்ரவேல் ஜனங்கள. இப்ப கொஞ்சம் நீங்க தெரியும், எங்கிட்ட அப்படி சொல்லி கொண்டு புகழ புகழ்கள் மாறிக்கொண்டு போகுது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அடங்காத கிடாரி, மெய்ப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாத கிடாரி. இது இந்த இடத்துல சீப்பை பத்தி தான் சொல்லப்படுகிறது, அதாவது செம்மறி ஆட்டை, அடங்காத கிடாரி. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? நானும் நீங்களும் அவருடைய மெய்ச்சலின் ஆடுகள். சங்கீதம் 103 நினைக்கணும், யோசிப்போமா? 103 23 சங்கீதம் இல்ல, 100 சங்கீதம் 103. அவர் மேய்ச்சலின் ஆடுகள், மேய்ச்சலின் ஆடுகள். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாங்கள் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறோம், அவரால் மேய்க்கப்படுகிறோமா? அவரால் மேய்க்கப்படுகிறோமா? நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் அவருடைய மந்தையில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம், அவருடைய கூட்டத்துக்குள் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். நாங்கள் அவரால் மேய்க்கப்படுகிறோமா? இல்லாவிட்டால் எங்களுக்கு இன்னொரு மெய்ப்பன் உண்டா? அந்த இன்னொரு மெய்ப்பன் என்று நான் சொல்லும் பொழுது, சில வேளையில் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற சில சுபாவங்கள், அதாவது விட்டு கொடுக்காத சுபாவம், விட்டு கொடுக்காத சுபாவம், கீழ்படியாத சுபாவம், இருதயத்தில் இருக்கிற சில காரியங்கள். ஆனால் வசனம் சொல்கிறது, நாங்கள் அவருடைய சனங்கள், அவருடைய மெய்ச்சலின் ஆடுகள். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவருடைய மெய்ச்சலின் ஆடுகளாக நாங்கள் இருப்போமானால் எந்த விதத்திலும் நாங்கள் மற்றவர்களை காயப்படுத்த மாட்டோம், மற்றவர்களுக்கு உபத்திரவம் செய்யாத உதவுகிற மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்போம். ஆமே. ஆனால் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் இன்று நாங்கள் உபத்திரவம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, உண்மையிலே இந்த சப்ஜெக்ட் நான் ஒரு சண்டே சர்வீஸ்ல பேசணும்னு நினைச்சா, நான் சண்டே சர்வீஸ்ல பேசுறதுக்கு நேரம் காணாது. இதுல கொஞ்சம் கூட டைம் எடுத்து பேசலாம் நினைக்கிறேன், கொஞ்சம் கூட டைம் எடுத்து பேசலாம் நினைப்பவே சரியாக மனுஷன் போயிட்டு, அதுக்காக தான் நான் இப்படியான ஒரு காரியத்தில் பேசணும்னு நினைச்சது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் என்ன சொல்லுவேன்? நாங்கள் அவருடைய மெய்ச்சலின் ஆடுகளா, அவருடைய ஜனங்களா? அவருடைய மெய்ச்சலின் ஆடுகளாகவும் அவருடைய ஜனங்களாகவும் இருப்பாகானால் அப்பொழுதுதான் எங்களுக்கு சொல்ல முடியும், கர்த்தரின் மெய்ப்பதாக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் உனக்கு மெய்ப்பதாக இருப்பாகானால் நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். ஆமென். இன்று நாங்கள் சில நேரத்தில் எங்களுடைய தலை தாழ்த்தப்படுகிறது. நாங்கள் சில நேரத்தில் வெட்கப்பட்டு கூனி குவிக்கிறோம். காரணம், அவர் எங்களுடைய மேய்ப்பகாக இருந்தால் அவர் எங்களை சரியான முறையில் வழி நடத்துவார். கொஞ்சம் வாசிப்போம். அப்போஸ்தலனுடைய புத்தகம் 28வது வசனம்.
ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயக்கரத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவே உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்.
இது மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிற காரியம். நாங்கள் மந்தைகள் என்பதைத்தான் நான் இப்போது உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் அவருடைய மேய்ச்சலை நாடுகள், நாங்கள் அவருடைய ஜனங்கள். அப்படியானால் ஏன் கருத்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இவர்கள் அடங்காத கிழாக என்று சொல்ல வேண்டும்? அவரால் மீட்டெடுக்கப்பட்ட ஜனம், இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் சொல்ல, அவருடைய விளையப்பட்ட ரத்தத்தினால் அவர் தன்னுடைய ரத்தத்தை கிரயமாக செலுத்தி என்னையும் உங்களையும் மீட்டுக் கொண்டு வைக்கிறார். அமேன் சொல்லுவேன். அமேன். ஏனென்று கேட்டால் அதற்கு ஈடு இணையற்றது எதுவுமே கிடையாது. அதற்கு ஈடு இணை செய்யுங்களால் முடியாது. ஆனால் எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவை நாங்கள் அவர்களுடைய ஆடுகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. நாங்கள் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோவான் 10:4 கொஞ்சம் வாசிப்போம்.
அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவளுக்கு பின் செல்லுகிறது.
ஆடுகள் அவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் யாருக்கு பின் செல்லுது? மேய்ப்பனுக்கு. மேய்ச்சலின் ஆடுகள் என்று சொல்றது அதுதான். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அவனுடைய சத்தத்தை கேட்டு வைக்கிறாயா? ஆனால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய மந்தை கூட்டம் என்னுடைய சத்தத்தை அறியும்.
அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவளுக்கு பின் செல்லுகிறது.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு காவியத்தை சொல்லுகிறேன். நாங்கள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல, எங்களுக்கு முன்பாக எங்களுடைய மேய்ப்பர் போய்கொண்டிருக்கிறார். ஆமென். ஆனால் நீ அவளுடைய மந்தையின் கூட்டத்தில் நீ இருப்பாயானால் மெய்ப்பனுடைய சத்தத்தை நீ அறிந்து வைக்க வேண்டும். நீ மெய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்து வைக்கிறாயா? மெய்ப்பனுடைய சத்தத்துக்கு அமைய நீ வழிநடத்தப்படுகிறாயா? எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாங்கள் சொல்லலாம், நான் மெய்ப்பனுடைய சத்தத்தை நான் அறியவில்லை. நீ அவருடைய மந்தையின் கூட்டத்தில் இருக்க ஒரு ஆடானால் அவருடைய சத்தத்தை நீ அறிந்து வைப்பாய். உன்னுடைய சத்தத்தை அவர் அறிந்து வைக்கிறார். ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது நீ அவருடைய மந்தையின் கூட்டத்தில் இருப்பாயானால் அவருடைய சத்தத்தை நீ அறிந்து இருப்பாய். அறிந்து இருக்கிறீங்களா? நான் கேட்கல உங்கள்கிட்ட யாருக்கிட்டையுமே அவருடைய சத்தம் கேட்டீங்களா? அதாவது அவருடைய சத்தம் உங்களுடைய செவிகளில் நீங்க கேட்டீங்களான்னு நான் கேட்க வகையில். சில நேரத்தில் அது ஒரு உன்னத அனுபவம். அந்த அனுபவம் எல்லாருக்கும் இருக்குமோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் நானும் நீங்களும் நடப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சத்திய வேதத்தில் அவர் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வேதத்தின் ஊடாக நாங்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய வசனம் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் வெளிச்சமாக இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறான். தாவீது இந்த சங்கீதத்தை, தாவீது மொத்த எத்தனை சங்கீதம் எழுதியிருக்கான்? 22 சங்கீதங்கள் எழுதியிருக்கான். இந்த 22 சங்கீதங்களில் 74 என்று சொன்ன சரி, 2 சங்கீதம் என்னென்ன இருக்கு அதனால 24 ஓகே. எனக்கு ஞாபகம் வந்தது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது நான் என்ன சொல்கிறேன், தாவீதுடைய சங்கீதத்தை பாருங்க. அநேகமாக அவர்கள் முன்பாக வச்சு அவர்களுக்கு அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ அவருடைய சத்தத்தை அறிந்து வைக்கிறாயா? உன்னுடைய எல்லா வேதனைக்கும் நெருக்கத்துக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கும் கஷ்டத்துக்கும் போதுமானது இந்த சங்கீதம். இதில் எல்லாவற்றிற்கும் பதிலுண்டு. மணி இந்த வேதம் போதுமானது. இதில் எல்லாவற்றுக்கும் பதிலுண்டு. நீ நடக்க வேண்டிய வழி இதில் இருக்கிறது. உனக்கு ஆலோசனை சொல்வதற்கு இந்த வேதம் போதுமானது. இந்த வேதம் ஜீவன் உள்ளது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் ஆடுல தான் நிற்கவேன். இன்னும் மெய்ப்படுக்கும் ஆடுக்கும் உள்ள உறவைத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மெய்ப்படுக்கும், ஆனால் அபிஷேகிக்கப்பட்ட மெய்ப்பர்களும் தன்னுடைய மந்தையை வழி நடத்த வேண்டும். எப்படி என்றால், கர்த்தவிய சமூகத்தில் கர்த்தவிய சத்தம் கேட்டு மேய்ப்பர்கள் வழி நடத்த வேண்டும். பாருங்க, யோவான் 10:4,
அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த மேய்ப்பன் கூட கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தன்னுடைய மந்தைகளை வழி நடத்துகிறவனாக இருக்க வேண்டும். உண்டு, அந்த அளவுக்கு உன்னதமான அனுபவங்களை மேய்ப்பனாக இருந்தாலும் பெற்றுக் கொள்ளாவிட்டால் நேரடியாக களத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்க வேதம் இருக்கிறது. இந்த வேதத்திற்கு மாறான எந்த ஒரு காரியத்தையும் வழிநடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் எங்கேயோ இடத்துல இங்க வந்த பிறகு பேசினேன், அதாவது உன்னுடைய நோக்கம் நல்லதாக இருக்கலாம், ஆனால் கற்பனைக்கும் கற்றலைக்கும் மாறானதாக இருந்தால் அந்த நோக்கத்தை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. அந்த நோக்கத்தை எந்த சம்பவத்தில் பேசினேன், உடன்படிக்கை பற்றி வரும்பொழுது அந்த இடத்தில் உடன்படிக்கை பற்றி ஆடும் பொழுது உசியா அந்த பெட்டி கீழே விழாதபடி தன்னுடைய கையை நீட்டுகிறான். உசியா பெட்டி கீழே விழாதபடி கையை நீட்டுகிறான். ஆனால் அவனுடைய துணிவு நிமித்தமாக என் கருத்த கோபம் கொண்டு உசியாவை அடித்தார், அந்த இடத்தில் உசியா மகித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நோக்கம் நல்லது, நோக்கம் நல்லது, ஆனால் உசியாவுக்கு பெட்டியை தொடுவதற்கு அதிகாரம் இல்லை, பெட்டியை சுமப்பதற்கு தான் அதிகாரம் உண்டு. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதிலும் ஒரு பிரசங்கம் இருக்கிறது. பெட்டிக்குள் இருந்தது 3 பரிசுத்தமான பொருட்கள். பரிசுத்தத்தை சுமந்து செல்வதற்கு தான் நானும் நீனும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை சுமப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கும். இயேசுவை சுமந்தது யார்? என்னது? கழுத குட்டி. அப்படியா இருந்தா அவருடைய பரிசுத்தத்தை சுமக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் மனுஷனாக இருந்தால் சுமக்க முடியாது. கழுதையா மாறணும், மாற ஆயத்தமா. கொஞ்சம் உங்களை சிரிக்கிறதுக்காக சொன்னேன். எனக்கு என்ன இப்ப கிட்டத்தட்ட இப்பவே 25-30 ஆகுது, நான் உங்களை கொஞ்சம் சிரிக்க பண்ண இல்லை, அதுக்காக தான் சொன்னேன். சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இவ்வளவு நேரம் நான் பேசினத முன்னா வானம் போய் ஓசியாவோட டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தீங்க? எத்தனை பேர் போயிட்டு வந்தீங்க? போயிட்டு வந்தவங்களுக்காக தான் சொல்றேன், அதுவும் கொஞ்சம் அவங்களுக்கு சிரிக்க பண்றதுக்காக. நீங்க தான் அப்படி சொல்லும் போது மத்தவங்க சிரிக்குவீங்க, அதனால அதுக்காக நான் பொய் சொல்ல இல்ல. சரியா, பொய் சொல்ல பொய் சொல்லி அவங்களை சிரிக்க வைக்கல, உண்மையை சொல்லி தான் சிரிக்க வைக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது நோக்கம் நல்லது, ஆனால் கருத்து அடித்தார். அதே போல வசனத்திற்கு மாறான எந்த காவியமாக இருந்தாலும் நீ அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருப்பாயானால் உன்னை குறித்து அடங்காத கிடாரு என்று அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதைதான் நான் பேசுகிறேன். உன்னை பார்த்தால் அடங்காத கிடாரு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? வசனத்துக்கு நீ கீழ்படியாமல், வார்த்தைக்கு கீழ்படியாமல் நானும் நீயும் நடக்க வேண்டிய ஒரு வழி என்று உண்டு. அந்த வழியை விட்டு நாங்கள் வழி தப்பி போகும் பொழுது எச்சரித்தும் கீழ்படியாவிட்டால் தான் அடங்காத கிடாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், கிடாரு நல்லது கெட்டது தெரியாது, மற்றவர்களை காயப்படுத்தாது, மற்றவர்களுக்கு எதுவாக இருக்காது. ஆனால் உண்டு, எச்சரித்ததுக்கு பின்பும் எங்களுடைய இருதயத்தை கடினப்பட்டு நாங்கள் செய்ததையே செய்வோமானால் அப்பத்தான் நாங்கள் அடங்காத கிடாரு. சரியா? அடங்காத கிடாரு. ஆனா ஒரு இடத்துல வசனம் இருக்கிறது, ஓசியா புத்தகத்தில் தான் இருக்கு, நான் இதுக்கு பிறகு உங்களை எகிப்துக்கு அனுப்ப மாட்டேன், அசிரியனிடம் ஒப்பு கொடுப்பேன். உங்களுக்கு எகிப்துக்கு அனுப்ப மாட்டேன், அதாவது திரும்ப உங்களை அடிமைத்தனத்துக்கு அனுப்ப மாட்டேன், உங்களை உபத்துவப்படுத்துவதற்காக அந்நியருடைய களத்தில் ஒப்பு கொடுப்பேன். இன்னைக்கு நீ அந்நியருடைய களத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறாயா? இன்னைக்கு நீ அந்நியர் உன்னை ஆளுகை செய்கிறார்களா? உன்னை அந்நியர் மேற்கொள்ளுகிறார்களா? நீ வசனத்துக்கு கீழ்படியவில்லை, நீ வசனத்துக்கு கீழ்படியவில்லை. இதே ஓசியாவில் இருக்க இணைக்கிறது பார்த்துக்கொண்டு டைம் இல்லை. ஆனால் எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதைத்தான் நான் சொல்லுகிறேன், அடங்காத கிடாரு என்று சொல்லுகிறார். ஆனால் நானும் நீங்களும்
அடங்காத கிடாவி அல்ல, மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடங்க வேண்டிய செவ்வகை ஆட்டுக்குட்டிகள். ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் வசனத்தின்படி அவர் இந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார், அடங்காத கிடாவியே. ஆனால் எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாங்கள் அடங்காத கிடாவிகளாக அல்ல, அடங்கி நடக்குவர், மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்படுகிறவர், மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு தன்னை அர்ப்பணித்து, அதை அவருக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்த செம்மகி ஆடுகளாக இருக்க வேண்டுமே ஒழிய அடங்காத கிடாவிகளாக நாங்கள் இருக்கக்கூடாது. சரி, இப்ப நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடங்காத கிடாவி என்ற அந்த 4வது வசனம் திரும்ப வாசி, 4:16.
இஸ்ரவேல் அடங்காத கிடாரியை போல் அடங்காதிருக்கிறது, இப்போது கர்த்தர் அவர்களை விஸ்தாரமான வெளியிலே ஆட்டுக்குட்டியை போல மேய்ந்து அலைய பண்ணுவார்.
மேய்ப்பன் இல்லாத ஆடு எல்லா இடத்திலையும் மேய்ந்து அலையும். மேய்ப்பன் இல்லாத ஆடு எல்லா இடத்திலையும் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் ஆடானது அவருக்கு பின் செல்லும். அவருடைய சத்தத்தை, மெய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகளையும், ஆடுகளுடைய சத்தத்தை என் கருத்து மெய்ப்பாக அறிவார். ஹல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதுதான் முக்கியம். அடுத்து இன்னொரு வசனம் சொல்லுகிறார், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான வசனம், வாசிங்க பாப்போம். ஓசியா 7:8.
எப்ராயிம் அந்நிய ஜனங்களோட கலந்திருக்கிறான், எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம்.
திருப்பி போடாத அப்பம், இதை குறிச்சு என்ன நினைக்கிறீங்க? திருப்பி போடாத அப்பம். கவிஞர் என்ன நினைக்கிற திருப்பி போடாத அப்பம்னா என்ன தெரியாது? தெரியா என்ன சொன்னது? ஆனா திருப்பி போட்டு அப்பத்தை வச்சா சாப்பிடுவேன். திருப்பி போடாத அப்பம், வேகாத அப்பம் அப்படின்னு. வேகாத அப்பம்ங்கிறது ஒண்ணு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த அப்பத்தை பத்தி கொஞ்சம் சொன்னீங்க, வசனத்தின் படி எனக்கு பேசினா போதும். ஆழமான கருத்துக்கள் நான் ஒண்ணுமே கேட்கல உங்களுக்கு. ரைட், ஒரு பக்கம் சுத்த அப்பம். இப்ப நாட்டில் நாங்கள் ரொட்டி சுடும் பொழுது ரெண்டு பக்கமும் போடுவோம் இல்லையா? இது ஒரு பக்கம் சுத்த அப்பம். இதை குறிச்சு என்ன நினைக்கிறீங்க? இதை குறிச்சு என்ன நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் சுத்த அப்பம் அவர் சொல்றாரு. என்ன நினைக்கிறீங்க? ஆவி பாதி ஆள் பாதி, 50-50. உலகம் பாதி ஆவி பாதி. சபைக்கு வந்த அலேலுயா, வெளியே போனா அந்நிய பாசை. சபைக்கு வந்த அலேலுயா தூதர் பாசை, வெளியே போனா அந்நிய பாசை. திருப்பி போடாத அற்பம் என்னது? முழுமையாக தன்னை அர்ப்பணிக்காத கிறிஸ்தவர்கள். திருப்பி போடாத அப்பம் என்று சொல்லும் பொழுது முழுமையாக தன்னை அர்ப்பணிக்காதவர். உலகமும் இருக்கிறது, ஆவியும் இருக்கிறது. உலகமும் இருக்கிறது, ஆவியும் இருக்கிறது. ஒரு சின்ன காவியம் சொல்றேன். ஒரு மேசையில மூன்று வேதாகமும் இருந்ததா? என்னது? மூன்று வேதாகமம். ஒரு வேதாகமம் அழகாக புத்த புதுசாக அப்படியே ஒரு வேதாகமம் இருந்ததா? இரண்டாவது வேதாகமம் கொஞ்சம் அந்த முன்னுக்குள்ள கவர் மாத்திரம் வளைஞ்சு கொஞ்சம் சில பேப்பர்ஸ் கொஞ்சம் இதாக இருந்தா. மூன்றாவது ஒரு வேதாகமம் இருந்துச்சா? வேதாகமத்துக்கு அந்த உருவமே மாறி இவ்வளவு பெருசா அந்த அதிக நாள் பாதிக்கப்படுது வேதாகமம் அந்த தடிப்பமா வந்தானே அப்படி இருந்துச்சான். ஆனால் இந்த மூன்று வேதாகமும் மேசையில் இருக்கும் போது வேதாகமம் பேச தொடங்கிச்சான். வேதாகமம் பேச தொடங்கிச்சான். முதலாவது வேதாகமம் சொல்லிச்சான், என்னுடைய எஜமான் எவ்வளவு நல்லவர், என்னுடைய எஜமான் எஜமானுடைய திருமணத்திற்கு அவனுடைய மனைவியின் மூலமாக அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது இந்த வேதாகமம். அவர் அன்னைக்கு வேதாகமத்தை கையில் எடுத்து அழகாக துடைத்து என்னை கொண்டு கண்ணாடி பெட்டியில் வைத்து மூடினார். நான் அப்படியே அந்த இடத்தில் இருக்கிறேன். அப்பப்ப அந்த கண்ணாடி பெட்டியை திறக்கும் போது கொஞ்சம் தூசியை தட்டிவிட்டு வைப்பார். இது முதலாவது வேதாகமம் சொல்லிச்சான். இரண்டாவது வேதாகமம் சொல்லிச்சான், என்னுடைய எஜமானும் நல்லவர், ஆனால் அவர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்னை எடுப்பார். ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்னை எடுத்துவிட்டு சில நேரத்தில் வாக்குவார், போன ஞாயிற்றுக்கிழமை இந்த இடத்துல தானே வச்சேன், இன்னைக்கு அந்த வேதாகமம் இல்லையேன்னு கடைசி நேரத்தில் அங்கங்கே கத்தி வேதாகமத்தை எடுத்து எடுத்து அப்படியே நெஞ்சோட அணைச்சி கொண்டு ஆலயத்துக்கு போவார். நெஞ்சோடு அணைச்சி கொண்டு ஆலயத்துக்கு போகும் பொழுது மெய்ப்பன் வார்த்தையை பிரசங்கிக்கும் பொழுது வேதாகமத்தை திறப்பார். அவர் திறக்குவதற்கு முதலாக அங்கே வேற யாராவது வசனத்தை பாவிச்சிருக்காங்க,
அந்த நேரம் பாட்டி தூக்கமாக வேதாகமத்தை மூடி அப்படியே நெஞ்சோட வசனத்தை கேட்கிற மாதிரி தான் இருப்பார். ஆனா கண்ணாடி போட்டு இருக்கிறதுனால கண்ணு மூடி இருக்கிறது வெளியே தெரியாம இருக்கும். இது வேதாகமம் நான் யாரும் எதையும் என்னை கிரியேட் பண்ணி சொல்லல, ரைட். இந்த வீடியோ கிட்ட இது இருக்குது, ரைட். அப்ப அப்படியே அணைச்சி கொண்டு இருப்பார், அதுக்கு பிறகு குழந்தைங்க வைப்பார். மூன்றாவது வேதாகமம் சொல்லிச்சான், நீங்கெல்லாம் பாக்கியவான்கள், நான் அப்படி இல்லை. ஏந்த எஜமான் காலையில எடுப்பார், வாசிப்பார், ஏதாவது இருந்தா பேனாவில கிறுக்குவார், பேக்குனுக்கு போட்டுக் கொள்வார், போகும்போது கொண்டு போவார். ஏதாவது வழியில ஒரு எங்கேயாவது ஒரு வேலை செய்ய இடத்துல ஒரு ஷார்ட் பிரேக் இருந்தா எடுத்து வாசிப்பார். எனக்கு இதே இல்லைன்னு சொல்லுவார். இந்த மூன்று வேதாகமும் பேசி உங்ககிட்ட இருக்கிற வேதாகமும் என்ன சொல்லும், என்னுடைய எஜமான் நல்லவர்கள் என்று சொல்லுவாரா, இல்லாட்டி என்னுடைய எஜமான் கொண்டு போயிட்டு என்ன கண்ணாடி பெட்டியில வச்சு அப்படியே வச்சு வைக்கன்னு சொல்லுவாரா, இல்ல என்ன சொல்லுவார், உங்களோட வேதாகமம் என்ன சொல்லும், ஞாயிற்றுக்கிழமை எடுத்து பிரசங்கம் பண்ணும் போது வேதாகமத்தை வந்து அந்த நேரம் பார்த்து எனக்கு அவருக்கு தூக்கமாகும், அவர் மூடி வச்சிருப்பார். எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முழுமையாக அர்ப்பணிக்காத கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவியும் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்த அல்லேலூயா ஆமென். வெளியே போனதுக்கு பிறகு என்ன எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்து எங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறாரா, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நிற்கிறோமா, கிறிஸ்துடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோமா, எங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்வார்களா இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று. முழுமையாக அர்ப்பணிக்காத வாழ்வு, மற்றவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, உற்றார் உறவினர்களை திருப்திப்படுத்துவதற்காக, குடும்பத்தாரை திருப்திப்படுத்துவதற்காக, எப்படி குடும்பத்தாரை பகித்துக் கொள்வது, எப்படி குடும்பத்தாருக்கு எதுவாக ஒரு காரியம் செய்வது, இதற்காக வேதத்தை மாற்ற முயற்சிக்கிறோம். உலகம் பாதி ஆவி பாதி, 50-50 அல்ல. நீ முழுமையாக கர்த்தருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மகனாக மகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமே ஒழிய அது எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஒரே பேலைக்கும் காகமும் இருந்துச்சு, புறாவும் இருந்துச்சு. எங்க எங்க இருந்துச்சு, நோவாட பேலைக்குள்ள, ரைட். நோவாட பேலைக்குள்ள காகமும் இருந்துச்சு, புறாவும் இருந்துச்சு. நோவா காகத்தை அனுப்புனான், காகம் போயிட்டு போயிட்டு வந்துச்சு, இல்லையா. ஆதியாகமத்தை பண்ண புத்த அதே கொஞ்சம் திருப்பி கொள்ளுமா, கொஞ்சம் திருப்போம். 8வது அதிகாரம் 8வது அதிகாரம் 7வது வசனம்.
ஒரு காகத்தை வெளியே விட்டான்,
ஒரு காகத்தை வெளியே விட்டான்,
அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமா
இருந்தது. அதுதான் எனக்கு முக்கியம், போக்கும் வகத்தும். ஒரு நோவா பேலைக்குள் இருந்த காகத்தை விட்டான், என்ன நடந்துச்சு, போக்கும் வகத்தும். ஏனென்றால் ஏற்கனவே நிறைய பிணங்கள் இருக்கு, காலையில போகும், போய் பிணத்தை குத்தும், அசிங்கத்தை சாப்பிடும், திரும்ப பேனைக்குள் வரும். நாங்க காகமாக இருக்கிறோமா, புறாவாக இருக்கிறோமா, கண்ட இடத்தில் அசுத்தத்தை சாப்பிடுகிறோம், அசுத்தத்தை அனுபவிக்கிறோம், அசுத்தத்தை பெற்றுக் கொள்கிறோம், திரும்ப சபைக்குள் வருகிறோம், பேனைக்குள் வருகிறோம். அந்த வாசிக்க திரும்ப கொஞ்சம் அமைதியா, நீங்க வாசி இருப்பீங்க, உங்களுக்கு இப்படி விளைவிக்க எனக்கு தெரியாது.
ஒரு காகத்தை வெளியே விட்டால் அது புறப்பட்டு பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும்
போகும் வரைக்கும், போக்கும் வகத்துமாக இருந்தது. எங்களுடைய மரணத்தை சந்திக்கும் வகையாவது, இல்லாவிட்டால் சபை எடுத்துக் கொள்ளப்படுகும் வகையாவது, போக்கும் வரத்து உலகத்துக்கும் போகாமல் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கும் வரலாம், உலகத்துக்கும் போகிறோம். எனது அருமையான தேவனுடைய அநேக காரியங்களில் பங்கு கொள்கிறோம். There is a lot of activities, but there is no more spirituality. ஆவிக்குரிய காரியங்கள் இல்லை, நிறைய காரியங்கள் உண்டு. உலகத்துக்கு போகிறோம், உலகத்தில் இருக்கிறதை அனுபவிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கேயும் வருகிறோம், ஆராதனை முடிகிறோம், ஐக்கியத்தில் பங்கு பகிர்கிறோம், என்னென்ன செய்யறோம். போக்கும் மகத்தும், போக்கும் மகத்தும் இருக்க வேண்டாம். காலம் என்ன செய்தது, என்ன செய்தது, 10வது வசனம்.
பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேலையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான்.
இதுல என்ன நினைக்கிறீங்க, புறாவை வெளியே அனுப்பினான், 9வது நாள் அனுப்பினால் 9வது வசனத்துல அது திரும்பி வந்தது. ஆனா அது நாள் தோறும் போக்கு மரத்துமாக இருக்கையில 7 நாள் கழிச்சு திரும்ப போனது. போயிட்டு வரும் பொழுது ஒரு என்னது, இதன் அர்த்தம் என்னன்னு நான் கேட்கிறேன். ஒரு நல்ல செய்தியோடு வருகிறது, ஜலம் பற்றி போய்விட்டது. அதன் மூலமாக அந்த வாசிக்க பயன்படாது.
அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்திக்கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான்.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதாவது காகமும் புகாவும் சபையில் தான் இருக்கிறது. காகம் போய் போய் அசுத்தத்தை வேலைக்குள் வேலைக்குள் தான் இருந்தது. காகம் போக்கும் வகத்துமாக, அதாவது காகத்துக்கு கண்ட்ரோல் கிடையாது, போக்கும் வகத்தும் சரியா, அதாவது காகத்துக்கு எந்த விதமான கண்ட்ரோல் இல்லை, போக்கும் வகத்துமாக இருந்தது. வெளியே போய் வரும் பொழுது ஏதாவது அசுத்தத்தை கொத்தி சாப்பிட்டு விட்டு திரும்பி வந்தது. ஆனால் புகாவோ வெளியே போனது, நல்ல செய்தியோடு வந்தது. ஆமென். அந்த அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ சபைக்குள் இருக்கலாம், நீங்கள் சபைக்குள் இருக்கலாம், காகமாக இருக்கிறீர்களா புகாவாக இருக்கிறீர்களா? நான் பின்ன இன்னொரு புகாவை பத்தி பேசுவேன், உங்களோட கொஞ்சம் டைம் இருக்கும் தெரியாது. இப்பவே ஒரு மணி தியாகம் ஆகிட்டேன். நான் அஞ்சு குழந்தன் அஞ்சுல ரெண்டாவது தான் பேசி கொண்டு இருக்கேன். ஒரு மணி தியாகத்துக்கு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு. என்ன நினைக்கிறீங்க, நீங்க காகமா புகாவா? காகம் அசுத்தத்தை சாப்பிடும், போக்கும் மகத்தும். பிணம் இருக்கிற இடத்தில் காகம் இருக்கும், அசுத்தம் இருக்கிற இடத்தில் காகம் இருக்கும். நீங்கள் முழுமையாக உங்களை அர்ப்பணிக்காவிட்டால், ஞாயிற்றுக்கிழமைக்கு ஏற்கனவே சொன்னது போல அல்லேலூயா, கிழமையில் ஆறு நாளில் அசுத்தத்துக்கு மத்தியில் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் புகா போனது நல்ல செய்தியோடு கூட வந்தது, சமாதானத்தோடு, ஒரு சமாதானத்தை அறிவிக்குவதாக இருந்தது. நல்ல அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்காத கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது வேஸ்ட் என்று தான் நான் சொல்லுகிறேன். ஒன்று, ஆவிக்குரிய ரீதியில் ஆவியில் வாழுங்கள். ஆவியானுடைய வழிநடத்தலுக்காகவே வழிநடத்தப்படுங்கள். ஆவியினால் வழிநடத்தப்படாமல், அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நீங்கள் வாழ்வீர்களானால் உங்களை பார்த்து கருத்து என்ன செய்வார்? வாந்தி பண்ணி போடுவார். வசனம் தெரியுது கருத்துக்கு ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து கருத்து, இப்ப நான் இப்போ கேள்வி கேட்கிறோம் உங்ககிட்ட, அப்படியான நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? வெது வெதுப்பா இருக்கீங்க சாமி, எங்க இருக்கீங்க? வெளியில பிரதர், நீங்க என்ன நினைக்கிறீங்க, எங்க இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, கழுத்த விட வாயில இருக்கீங்க, அவர் துப்பி போடுவார். அப்ப நீங்க எங்க இருக்கீங்க? கழுத்த விட வாயில உங்களை வச்சு ஸ்வைத்துக் கொண்டு இருக்கிறார். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அந்த தண்ணி குடிக்க முடியாது. அப்ப என்ன செய்வார்? துப்பி போடுவார். கருத்தருடைய வாயில இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம், அதுதான் உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு வாயு இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆவி பாதி ஆள் பாதி அல்ல, 50-50 வேணாம். ஒரு காவியத்தை சொல்லுகிறேன், 50-50. இந்த உலகத்தை அனுபவிக்காம, ஆவியையிலையும் சரியான முறையில வளராம, ரெண்டுக்கும் நடுக்கட்ட நிலைமையில நின்று உலகத்தை அனுபவிக்கல, நித்தியத்தை அனுபவிக்கல, அது வேஸ்ட். ஒண்ணு உலகத்துல இருந்து உலகத்தை அனுபவி, 100%. இல்ல, ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு உன்னை அர்ப்பணித்து உலகத்தை வெகுத்து அவருடைய சிலுவையை சுமந்த வண்ணமாக அவரை பின்பற்றி நட. இங்க ஆசீர்வாதம் இல்லாவிட்டாலும் பரலோகத்தில் நித்திய ஆசீர்வாதம் உண்டு. ஆமென். ஆனாலும் உண்டு, அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் பொழுது உங்களுக்கு மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். பரலோக ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினால் வெளிப்படுகிற நீதியும் சமாதானமும் சந்தோஷமும். ஆமென். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருப்பதில் அழுத்தம் இல்லை. உலகம் பாதி, ஆவி பாதி. ஒரு பக்கம் சுடப்பட்ட ரொட்டி, ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகி இருக்கு, மறுபக்கம் பச்சையா இருக்கு, அளவைக்காடா இருக்கு. அதை சாப்பிட்டால் என்ன எனக்கு வயிற்றோட்டம் ஏற்படும். மற்றவர்களுக்கு வயிற்றோட்டமாக இருக்க உன்னையும் என்ன என் கருத்தை தெரிந்து கொள்ளவில்லை. கனி கொடுக்கிற ஜீவியம் ஜீவிப்பதற்காக என் கருத்தை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமே, ஹல்லேலூயா. எங்களை பார்த்து கிறிஸ்தவர்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அந்நிய பாசை பேசுவதனாலயா, தசுபாங்கம் காணிக்கை கொடுக்கிறதுனாலயா, வேதாகமத்தை கையில் தூக்கி கொண்டு வர்றதுனாலயா, இல்லாவிட்டால் கழுத்துல ஒரு பெரிய சிலுவையை போட்டுக்கொண்டு வாழ்றதுனாலயா? இல்ல, கனி கொடுக்கிற ஜீவியம், கனி கொடுக்க ஜீவியம் எதற்கு? எப்படி வரும்? நீ அர்ப்பணித்து விற்க வேண்டும். உன்னை முழுமையாக அர்ப்பணிக்காவிட்டால் உன்னால் நிச்சயமாக கனி கொடுக்க முடியாது. நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாய். காரணம், ஒரு பக்கம் அதாவது வேகாத அப்பம் சுயநலம் சார்ந்தது. அந்த ஒரு பக்கம் வேகாத அப்பத்தில் அந்த மாவியில் இருக்கிற நீர் பதார்த்தங்கள் எல்லாம் வெளியே போகவில்லை. சுடும் பொழுது என்ன ஏற்படுகிறது? மாவியில் இருக்கிற நீர் பதார்த்தம் எல்லாம் வெளியே போய் அது நன்றாக ரோஸ்ட் ஆகிறது.
அதுதான் போஜனமே உடைய உலகமும் பாதி சுடப்பட்ட மாவும் மற்ற ஏனையவைகளும் சேர்ந்து இருந்தால் அது ஆசீர்வாதம் அல்ல. திருப்பி போனால் அப்பம் என்று சொல்லுகிறார். இதுல பார்த்தா ஏழு எட்டு இல்லையா, அது ஏழு ஒன்பதாவது வசந்தையும் வாசிங்க.
அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள், அவனோ அதை அறியான், நரைமயிரும் அவனில் சேர்த்திருக்கிறது, அவனோ அதை அறியாதிருக்கிறான்.
அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ முழுமையாக கர்த்தருக்காக அர்ப்பணிக்காத உலகம் பாதி ஆவி பாதி வாழ்க்கை வாழும் பொழுது உன்னுடைய பிரயோஜனத்தை உலகத்தால் அனுபவிப்பார்கள். ஆனால் உலகத்தால் அதை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள். நீங்கள் அடுத்து என்ன சொல்றார் அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க.
அந்நியர் அவனுடைய பலத்தை தின்கிறார்கள், அவனோ அதை அறியான், நரைமயிரும் அவனில் செழித்திருக்கிறது, அவனோ அதை அறியாதிருக்கிறான்.
நரைமயிரும் சொல்லுங்க,
அவனில் செழித்திருக்கிறது,
செழித்திருக்கிறது,
அவனோ அதை அறியாதிருக்கிறான்.
அப்படியா, நரைமயிர் வந்திருக்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே. ஆனா அவன் இதுல சொல்லப்படுது அவர் அறியாம இருக்கிறாங்க. இதுல அந்த அர்த்தம் இல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் யூத ஆராய்ச்சியாளர்கள் எதற்கு ஒப்பிடுகிறார்கள் என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நரைமயிரும் இருக்கும் பொழுது அவனுடைய முதிர்ச்சியையும் அவனுடைய அனுபவத்தையும் அது காண்பிக்குவதற்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. நான் சும்மா கேட்டேன், நரைமயிர் உங்களுக்கு இருக்கிறது தெரியுமா தெரியாதான்னு. எனக்கு கொஞ்சம் அந்த நான் அப்படி சொன்னோட கொஞ்சம் பேர் சிரிச்சாங்க, ஏற்றி வச்சாங்க, டைபாகிக்கிறத நினைச்சு சிரிச்சு இருப்பாங்க. சரியா, எங்களுடைய தலையில் இருக்கிற மயிர் ஒன்றேனும் அவருடைய அனுமதி இன்றி கீழே விழுவதில்லை. தலையில் இருக்கிற மயிர் மாத்திரம் கீழே விழுவதில்லை, தலையில் இருக்கிற மயிர் கூட அவருடைய அனுமதி இன்றி நரைக்க போவதில்லை. ஆமே, தலையில் இருக்கிற மயிர் கூட அவருடைய அனுமதி இன்றி நரைக்காது. அப்படியானால் அது அவருடைய சித்தம், அவருடைய. அப்ப ஏன் அந்த சித்தத்தை மகன்றதுக்கு தயாரிக்கிறோம்? ஏன் பொய்யான காரிய செய்யறோம்? போயிடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், திருப்பி போடாத அப்பம், இன்னும் உலகம் பாதி ஆவி பாதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, முழுமையான அர்ப்பணிப்பு இல்லை. என் கருத்து சொல்லுகிறார், நீங்கள் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும், முழுமையாக நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். முழுமையாக நீங்கள் ஒப்புக் கொடுக்காவிட்டால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அர்த்தமற்றது. எத்தனை பேர் ஆள் உங்களால் சொல்ல முடியும், நான் என்னை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறேன். முழுமையாக அர்ப்பணிப்பதற்கு என்ன தேவை சொல்லுங்க? என்ன தேவை? கீழ்ப்படிதல் ஒரு பக்கம், ஒரு பக்கம் கீழ்ப்படிதல். நான் ஏற்றுக்கொள்வேன், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் மற்ற சொல்ல முடியும். தன்னைத்தானே வெறுத்து எங்களை வெறுக்கிறது தான் அன்னைக்குள்ள ப்ராப்ளம். வேற ஒன்றுமே இல்லை, வேற ஒன்றுமே கிடையாது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து ஒரு பக்கம் அப்படிங்கிற மற்ற சொல்லுங்க. தன் சிலுவையை சுமந்த வண்ணமாக எங்கள் எல்லாருக்கும் சிலுவை உண்டு. ஆமே, கிறிஸ்தவர்களாகி எங்களுக்கு சிலுவை உண்டு. நாங்கள் பலவர் சொல்லிய, நாங்கள் பிலீவர்ஸ் அல்ல, நாங்கள் விசுவாசி அல்ல, அவரை பின்பற்றுகிறவர்கள். We are the followers of the Jesus Christ, not believers. நாங்கள் விசுவாசிகள் அல்ல, வேதத்தில் விசுவாசி கிடையாது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை சுமந்த வண்ணமாக என்னை பின்பற்றி வர கடவுள். விசுவாசி ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போவான். உலகம் பாதி ஆவி பாதின்னு சொன்னனே ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு வந்துட்டு போவான். ஆனால் மத்தேய புத்தகம் 28:19-20 வசனத்தில் நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ ஜனத்திற்கும் சுவிசேஷத்தை அறிவித்து சீஷர்களாக்குங்கள், விசுவாசிகளாக்கும்படி சொன்னாங்க. பாத்தி அந்த வசனத்தை கொஞ்சம். மத்தேயு கடைசி அதிகாரம், அதுக்கு மேல அதிகாரம் கிடையாது மத்தேயு.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி.
சகல ஜாதிகளையும்
சீஷராக்கி.
விசுவாசியாக்க சொல்லியிருக்காரா? இல்லையா, சீஷராக்கி. சீசர் என்றால் யார்? அவரை பின்பற்றுகிறவன், அவன் தான் சீசர். சீசன் குருவுடைய காரியத்தை பின்பற்றுகிறவன். எலியாவுடைய சீசன் எலிசா எலியாவை பின்பற்றியவன். ஆனால் அதே எலிசாவுடைய சீசன் கேயாசி உலகத்தை பின்பற்றியவன். ரைட், எலியா எலிசாவை பின்பற்றினான். நாங்கள் நினைக்கிறோம் உண்மையிலேயே வசனத்தின் அடிப்படையில் எலியா வந்த உடனே எலிசா போயிட்டான். மன்னிக்கணும், எலிசா வந்த உடனே எலியா போகவில்லை. நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவர் சொல்ற நீ போயிட்டு எலிசாவை நியமிச்சிடுவாரு. ஆனா எலிசா வந்த உடனே எலியாவை ஆண்டவர் எடுத்துக்கொண்டா இல்லை. யூத சாத்துவங்களின்படி நான் அதை நீங்க பேசக்கூடாது, நான் சும்மா உங்களுக்கு சொல்லிட்டு போவேன். எந்த அளவுக்கு அது சகிப்பில்லைன்னு தெரியாது. யூத சகித்துவத்தை ஆராய்ஞ்சா எலிசா எலியாவின் கீழ் 13 வருஷம் ஊழியம் செய்தானா. எத்தனை வருஷம்? 13 வருஷம். இந்த 13 வருஷமும் எலிசாவை பத்தி சொல்லும் போதுல என்ன சொல்லப்படுது? தண்ணீர் வாரத்தை, சாப்பாட்டின் குமாரனாகிய எலியாவுக்கு தண்ணீர் வாரத்தை எலிசா. காலுக்கு சாப்பிடும் போது கை கழுவோம், வீட்டுக்கு வரும்போது காலுக்கு காலுக்கு தண்ணி விட்டோம். அப்படிதான் அந்த சொல்லி காணும் பெரிய. கொஞ்சம் பொறுப்போம், கொஞ்சம் யோசிப்போம். இந்த எலிசா யார்? பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன், எத்தனையோ பேர இறக்கி வச்சவன். ஏன்னு கேட்டா எலிசா எலியா வாயின்னு சொன்ன உடனே அவன் வேலைக்கு செய்கிறவனா இருந்தா என்ன செய்வான்? மாடையும் எழுப்பூட்டையும் வச்சிட்டு வந்திருப்பான். அவன் அது வெண்டையும் அடிச்சு மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட கொடுத்துட்டு தான் வந்தான். அவன் கேட்ட அவன் தான் அந்த நிலத்துக்கு சொந்தக்காரன், அவன் பெரிய பணக்காரன். அப்படி பணக்காரனாக வந்தவன் எலியாட காலுக்கு என்ன செய்வான்? காலுக்கும் கைக்கும் தண்ணி விட்டு. அவன் தான் சீசர், தன்னை வெறுத்தவன். இன்று எங்களை ஏன் வெறுக்க முடியாது? எங்களுடைய கல்வி, எங்களுடைய அறிவு, எங்களுடைய ஞானம், எங்களுடைய சாதி பெருமை, எங்களுடைய பட்டம், எங்களுடைய பதவி, இதுதான் எங்களை வெறுக்க முடியாமல் இருப்பது. நாங்கள் சிலுவையை பின்பற்ற முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நாங்கள் எங்களை வெறுக்கவில்லை. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் பலன் கொடுக்க முடியாது. நீ சாகாயிட்டமா? என் கர்த்தரை வாழ்வதற்காக அழைக்கவில்லை, சாவதற்காக அழைத்தார். ஆமே சொல்ல மாட்டீங்களே. எத்தனையோ பேர் ரெண்டு பேர் தான் சொன்னாங்க. இன்னும் இந்த ஜெபம் தேசத்தை கட்டி பிடிச்சி வாழணும்னு தான் நினைக்கிறீங்க. இங்க இருக்க சுகம் இங்க உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர்? நீங்க நாளன்னைக்கு போயிருவீங்க. இங்க இருக்கிறது எங்களுக்கு இல்லையா தெரியும். கற்பக தகு, கற்பக தகுன்னு என்னன்னு தெரியுமா? எல்லாத்தையும் என்னது கற்பக தகுன? எல்லாம் போஜனப்படும். ஜெபம் தேசத்துல உங்களுக்கு எல்லாமே போஜனப்படுது. ஆகையால் நீங்க சாகாயத்தம் இல்ல, வானாயத்தம். அதுக்காக அத்தனை கஷ்டப்பட்டு அங்கிருந்து இங்க ஓடி வந்தோம். அங்கே திருப்பமே அங்க சாக கூட ஆயத்தம் கேட்கறீங்க. நீ கிறிஸ்தவனா இருந்தால் கிறிஸ்துவுக்காக மறைக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆமே அல்லேலூயா. எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எந்திரத்தில் இருக்கிறாய். ஆமே அல்லேலூயா. பாஸ்டர், எனக்கு இன்னும் 4 சப்ஜெக்ட் இருக்கு. நான் பேச போனா நேரம் போகும். இங்க கேட்க ஆயத்தமா? நான் இப்ப ஆசுல 2 தான் பேசினேன். என்ன பேசினேன்? 1 பேசினேன் சொல்லுங்க, அடங்காத கிடாது. அடுத்து பேசினேன், திருப்பி போடாத அப்பம். இன்னும் பேதையான புகார், மோசம் போக்குற பில்லு, கடைசி ஒண்ணு இருக்கு, தனித்து காற்றுல திரிகிற சுற்றி திரிகிற கழுதை. சரியா? பேதையான புகார், மோசம் போக்குற வில்லு, தனித்து சுத்தி திரிகிற காட்டு கழுதை. இந்த 4 இருக்குது. பாஸ்டர் என்ன சொல்ற? நிப்பாட்டவா? 1:30. ஓகே, அப்ப நான் இன்னும் 1 சப்ஜெக்ட் பேசுவேன். சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு கொஞ்சம் உங்களை கொஞ்சம் உற்சாகப்படுத்திட்டு நான் அடுத்த காவியத்துக்கு போறேன். உங்களுக்கு நீங்க இது கேள்விப்பட்டிருக்கீங்களோ நம்ம தெரியாது. ஒரு டிப்ரெஷன் ஆன பேஷண்ட பத்தி கேட்டிருக்கீங்களா? இல்ல. ஒரு டிப்ரெஷன் ஆன பேஷண்ட்டும் ஒரு பாஸ்டரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. ஓகே, நான் அந்த கதையை சொல்றேன். ஓகே, அதாவது ஒரு பாஸ்டர் ஒரு சண்டே சர்வீஸ் முடிஞ்சு அவருக்கு அன்னைக்கு கிடைச்சது ரொம்ப வெரி புவர் கலெக்ஷன், ரொம்ப புவர் கலெக்ஷன். வீட்டுக்கு போனா இனி வைஃப் நச்ச வைக்கிறார். இதை வச்சு எப்படி என்ன செய்வது? பாஸ்டர் அந்த அமௌண்ட பாக்கெட்ல போட்டுட்டு பாஸ்டர் போகிறார். பாஸ்டர் போகும்போது கவி நீ வாயா, நான் இவரை கூப்பிட நினைச்சேன், வாங்க வாங்க நீ வா, நீதான் அந்த கைக்கு அடங்கி இருப்பது. போகும்பொழுது ஒரு கிரவுட், ஒரு கூட்ட ஜனம் நிக்கிதான். ஒரு கூட்ட ஜனம் நிக்கும் பொழுது இவர் எட்டி பார்த்தார். எட்டி பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் அப்படியே நிக்கிறான். அவனை சுத்தி நிறைய கிரவுட். ஒரு கண்டிஷன், யாராவது இவர அளவச்சால் நிற்கிறது டிப்ரெஷன் பேஷண்ட் தான். இவர் மனம் விட்டு அழுதால் இவருடைய வியாதி குணமடையும் டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்கார். ஆனா இவர் ஒரு நாளும் அழமாட்டாகும், அழமாட்டாகும். அப்ப அந்த பாஸ்டர் கேட்டாலும் நான் எவரோட பேசவா அவர் சொன்னாங்க ஓகே ட்ரை பண்ண. ஆனா அளவு வச்சவங்களுக்கு $100 தான். அப்ப பாஸ்டர் போனாராம், இப்ப இவர்தான் டிப்ரெஷன் பேஷண்ட், இவர்கிட்ட பாஸ்டர் காதுல ஏதோ சொன்னாராம். சொன்ன உடனே இவன் அழத் தொடங்கினாராம். இவன் அழத் தொடங்கினா அங்க நின்றவங்களுக்கு எல்லாம் சமையான சந்தோஷமா உடனே பாஸ்டருக்கு $100 கொடுத்துட்டாங்க. பாஸ்டர் சந்தோஷமா மார்க்கெட்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு ரெண்டாவது நாள் வரும்பொழுதும் அதே இடத்துல அதே கூட்டம் நீக்கிறான். ஏன்னு கேட்டா இவர் வந்து அழுகையாக விட இல்லை, தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்காரு. இப்ப இவங்க வீட்டுக்கு கொண்டு போறது பார்க்கலாம், இவரோட அழுகைய நிப்பாட்டி வீட்டுக்கு கொண்டு போய். இப்ப அடுத்த கண்டிஷன், இவர் வீட்டுக்கு இவருடைய அழுகையை நிப்பாட்டி வீட்டுக்கு கொண்டு போனா $100. அப்ப பாஸ்டர் வந்தா கேட்டா என்ன, பாஸ்டர் நீங்க அன்னைக்கு சொல்லிட்டு போடுறதுக்கு பிறகு இவர் அழுகையை நிப்பாட்டுறாரு இல்ல, நான் சொல்லிட்டு போன போய் நீங்க எத்தனை பேர் அழ போறீங்களோ என்ன தொடர்ந்து ஏச போறீங்களோ எனக்கு தெரியாது. இப்ப அழுகையை நிப்பாட்டுறாரு இல்ல, இவர அழுகையை நிப்பாட்டி வீட்டுக்கு கொண்டு போனா வீட்டுக்கு போக வச்சா இன்னும் ஓகே ஏதோ ஏதோ சொன்னாரா. சொன்ன உடனே இவர் எடுத்தாக ஓட்டம் அழுகையை நிப்பாட்டி எடுத்தாக ஓட்டம். ஆளுகளுக்கு எல்லாம் சரியான சந்தோஷமா. அப்ப வந்து அவங்க எல்லாம் கேட்டாங்களா, அன்னைக்கு அள வைக்க முடியாத அள அள வச்சீங்க, எப்படி அள வச்சீங்க? அப்ப அவர் சொன்னாரா, இந்த சபையில, அதாவது நான் இருக்கிற சபையில இந்த ஜனங்கள் எனக்கு கொடுக்கிற டார்ச்சர் எல்லாம் நான் அவர்கிட்ட சொன்னேன். சொன்ன உடனே அவர் வேதனை தாங்க இல்லாம அழுதா இருந்தார். ஜனங்கள் எனக்கு கொடுக்கிற டார்ச்சர் ரைட், அதை நான் சொன்னேன். என்னோட முன்னுக்கு போய் சொல்லாடுங்கிறாங்க, பின்னுக்கு போயிட்டு எனக்கு ஏசுவாங்க, தோல்ல கைய போட்டுக்கொண்டே முதுல குத்துவாங்க, இப்படி ஏதோ எனக்கு ஏற்பட்ட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை நான் சொன்னேன். அவர் அழ தொடங்கினார் ரைட் ஓகே. அழ தொடங்கினது நல்லம், திரும்ப இப்படி அவருடைய அழுகையை நிப்பாட்டி வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னு கேட்டாராம். அப்ப அதுதான் அது ரொம்ப சிம்பிள் மெட்டர், இது பெரிய காரியமா இல்ல என்ன நல்லிச்சு. இப்ப நான் வேக ஒண்ணுமே சொல்லல, நான் அவர்கிட்ட போயிட்டு சொன்னேன், இந்த சபையில எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவை, நீ வாரியான்னு கேட்டேன். எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தேவை, நீ வாரியான்னு தான் கேட்டா எடுத்தா போட்டத சிரிச்சு உங்களை பார்த்து கேட்கவே எத்தனை பேரை நீங்க ஓட வச்சீங்களோ தெரியாது. அது அருமையா இருந்தது. அடுத்ததுக்கு போவோமா? சரியா, அடுத்ததுக்கு போக ஓகே. சரி, கொஞ்சம் குயிக்கா போவோம். சரியா, என்னால பேச முடியாது, ஒன்று மாசம் நான் பேசுவேன் முடிஞ்சா. நாங்கள் பார்த்தோம் இப்ப ஒன்று முதலாவது பாசம் அடங்காத கிழாரி, ரெண்டாவது பாசம் நாங்கள் வந்து திருப்பி போடாத அப்பம். 7:11 கொஞ்சம் வாசிப்போம். ஓசியா 7:11 ஓசியால தான் பேசிக் கொண்டிருக்கேன்.
தேவையான புறாவை போல் இருக்கிறார், அவனுக்கு புத்தி இல்லை, எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், ஆசிரியரிடத்திற்கும் போகிறார்கள்.
ரைட், நான் சொன்னேன் ஒரு வசனம் ஒன்று இருக்கு. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன சொல்லப்படுகிறது வாசிக்கும் தம்பி? இப்ப தேவையான புகா ரைட் வாசிங்க.
அவனுக்கு புத்தி இல்லை,
அவனுக்கு புத்தி இல்லை,
எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள்,
எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள்,
ஆசிரியரிடத்திற்கும் போகிறார்கள்,
அசிரியனிடத்தில் போகிறார்கள். ரைட் ஓகே. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்ன உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், என் கருத்தை இஸ்ரவேல் பகுதி இஸ்ரவேலை பார்த்து சொல்லுகிறார், இவர்கள் பேதையான புகா. பேதையான புகா என்ன நினைக்கிறீங்க? சாதாரண புகாவுக்குள்ள சுபாவம் கள்ளம் கபடமற்றது. என்னது? கள்ளம் கபடமற்றது. மற்றவர்கள் என்ன சொன்னாலும் நம்பக்கூடியது. அதுதான் புகாக்குள்ள ஒரு விசேஷ குணாதிசயம். அதாவது கள்ளம் கபடமற்றது, கள்ளம் கபடமற்றது, மற்றவர்கள் சொல்லியதை நம்பக்கூடியது. எனது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல திரும்ப வாசி அந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுது?
எப்ராயீம் பேதையான புறாவை போல் இருக்கிறான், அவளுக்கு புத்தி இல்லை, எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், அசிரியரிடத்துக்கும் போகிறார்கள்.
எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள், ஆனால் போகிறது அசிரியரிடத்தில். எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, அதாவது எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ மீட்டெடுக்கப்பட்டிருந்தாலும் என் கருத்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசேயின் மூலமாக எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார், வெளியே கொண்டு வந்தார். ஆனாலும் வனாந்தக பிரயாணத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அப்பப்ப எகிப்துக்கு போய் வந்தார்கள். எகிப்தியரை
கூப்பிட்டார்கள். வனாந்தக பிரயாணத்திலும் எகிப்திய, அதாவது அப்பப்ப வனாந்தக பிரயாணத்தில் எகிப்தில் அனுபவித்த அந்த பாவ சந்தோஷங்களை அப்பப்ப கூப்பிட்டார்கள். விளங்கிட்டார் அந்த வசனத்தில் நிலைமை நான் விளங்கிட்டார். அதாவது பேதியான புகார், அதாவது நல்லது கெட்டது தெரியாது. அப்படியானால் சரியான முறையில் இன்னும் உருவாக்கப்படவில்லை. உருவாக்கப்படாததின் நிமித்தமாக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அப்பப்ப அவர்கள் இருந்தாலும் எகிப்திற்கு போய்வார்கள், எகிப்தின் சந்தோஷங்களை அனுபவிக்க விரும்புகிறார்கள். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நானும் நீங்களும் எகிப்திலிருந்து வெளியே வந்துவிட்டோம். ஆமே, அடிமை தனத்திலிருந்து வெளியே வந்துவிட்டோம். சாத்தானுக்கு அடிமையாக இருந்தோம், பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், இச்சைக்கு அடிமையாக இருந்தோம், கண்ணின் இச்சைக்கு அடிமையாக இருந்தோம், எத்தனையோ பாவ பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தோம். நல்லது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வெளியேற்றப்பட்ட இரத்தத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் கழுவப்பட்டு நானும் நீங்களும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அதைதான் பரிசுத்த பவுல் சொல்லுவார். அப்படி நீதிமான்களாக்கப்பட்ட நானும் நீங்களும் அப்பப்ப நாங்கள் என்ன செய்கிறோம், எகிப்திற்கு போய் வருகிறோம். எகிப்திற்கு போய் வருகிறோம், எகிப்திற்கு போய் வருகிறோம் என்று சொல்வதற்கு காரணம், ஏற்கனவே சொல்லியாச்சு பேதையான புகார் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார். பேதையான புகார், அதாவது செய்கையில் அல்ல, உங்களுடைய இருதயத்தின் நினைவுகளால் நீங்கள் அப்பப்ப எகிப்திற்கு போய் வருகிறீர்கள். சொல்றது நாங்க சும்மா சொல்லுவோமே. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்படாமல் சபையில் அங்கத்தவனாக இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு எனக்கு ஒரு ஹாலிடே, ஒரு விடுமுறை நாள், நான் வீட்டில இருந்து ஏதோ ஒரு காரியத்தை அனுபவிக்கலாம், இருக்கலாம். எத்தனை பேர் தெரியாதனமா இந்த பைபிளுக்கு வந்துட்டான், ஒரு லீவு நாள் கிடைச்சாலும் அன்னைக்கு ஒரு ஜெப கூட்டத்தை வச்சு எங்களை போட்டு கழுத்தா வைக்கிறாங்கன்னு எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது இல்லையா. எனக்கு அப்பப்ப எகிப்துக்கு போய், இன்னைக்கு நான் வீட்டுல வந்திருந்தா என்ன செய்திருப்பேன், இன்னைக்கு நான் வீட்டுல வந்திருந்தா கொஞ்சம் டிவி பார்த்திருப்பேன், ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்திருப்பேன், ஏதாவது ஒரு காரியத்தில் என்டர்டெயின் பண்ணி இருப்பேன், உலகத்தை அனுபவித்து இருப்பேன். அப்பப்ப நாங்க எகிப்துக்கு போய் வருகிறோம், எகிப்த கூப்பிடுவோம். இந்த பேதையான காரணம், எங்களுக்கு இன்னும் நன்மை தீமை தெரியாது. அதே சந்தர்ப்பத்தில் இன்னொரு காரியம் என்னவென்றால், இந்த பேதையான புகா என்று சொல்வதற்கு யூத ஆராய்ச்சியாளர்கள் கொடுக்க வியாக்கியானம் என்னவென்றால், மணிகனும் பாஸ்டர், மணிகனும் நானும் ஒரு பாஸ்டர் தான், ரைட். ஆனால் சொல்லுகிறேன், அநேக வழிகாட்டிகள் இந்த பேதையான புகாவை வைத்துக் கொண்டு சரியான முறையில் வழி நடத்தாமல் தங்களுக்கு தங்களை கட்டிக் கொள்கிறார்கள், தங்களுக்கு ஆதாயத்தை தேடிக் கொள்கிறார்கள். அதுதான் இசைக்கியல்ல மெய்ப்பர்களை குறித்து அநேக காவியங்கள் சொல்லியிருக்கேன், அதை பேச வரவில்லை. விளங்குதா? அதாவது கொடுக்கப்பட்ட மந்தைகளை உறிஞ்சி அவர்களை நசுக்கி போடுகிறார்கள். அது அது பேதையான புகான்னு அங்க இதுக்கும் ஒரு விளக்கம் இருக்கு. ஆனால் நான் என்ன உங்களுக்கு சொல்றேன், நாங்க அதை போடுவோம், நாங்க இதை பார்ப்போம். என்னன்னு கேட்டா, அப்பப்ப நாங்க எங்க போயிட்டு வருகிறோம், எகிப்துக்கு போயிட்டு வருகிறோம். இருக்கிற இடத்துல இருந்து எகிப்துக்கு போகலாமா முடியாதா? போகலாம். நம்ம இப்ப முடியுமா முடியாதா? தெரியாதா? போகலாம். வெரி குட். இருக்கிற இடத்துல இருந்து இதுக்கு முதல்ல எங்க இருந்தீங்க தம்பி? ஸ்ரீலங்காலிங்க, எல்லாருமே ஸ்ரீலங்காது தெரியும் எனக்கு. இல்ல வச்சுக்கப்படுவதற்கு முத விடுவோம். அப்பப்ப எங்களுடைய பழைய காவியங்களை நாங்கள் இருதயத்தில் அசை போடுவோமானால், பழைய காவியங்களை எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் அசை போடுவோமானால், எகிப்திற்கு நாங்கள் எகிப்தில் இருக்கோம். இப்ப அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், நாங்கள் எகிப்தில் இருந்தால் இந்த நேரத்தில் நம் அண்ணாவை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுக்கு அங்கு வெங்காயமும் பூண்டும் கொமட்டிக்காயும் இருக்கிறது. அப்படியா என்ன மனதளவில் எகிப்தில் வாழ்கிறார்கள். வந்தது வனாந்தரத்தில் மீட்கப்பட்டு வந்தோம், ஆனால் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எகிப்தில். வந்தது மீட்கப்பட்டு வந்தாயிற்று. இலங்கையிலிருந்து வெளியே வந்து விட்டோம், வாழுகிறோம் ஜெர்மனியில். இலங்கையில் இருந்து கொண்டு இலங்கை, மன்னிக்கணும், ஜெர்மனியில் இருந்து கொண்டு இலங்கையை நாங்கள் சிந்திப்பது போல, ஜெர்மன் தேசத்தில் இருந்து கொண்டு இலங்கையில் அந்த நாட்களில் அங்க இருக்கும் பொழுது சாப்பிட்ட நல்லெண்ணையையும் கத்தரிக்காய் கவியையும் புட்டையும் நாங்கள் நினைத்தால் நாங்கள் இலங்கைக்கு போய்விட்டோம். கத்தரிக்காய் பால் கவியையும் நல்லெண்ணையையும் குழல் புட்டு இல்லாமல் மற்ற புட்டையும் நினைப்போமானால், நாட்டு கோழியை நினைப்போமானால் எகிப்துக்கு போய்விட்டோம், ஸ்ரீலங்காவுக்கு போய்விட்டோம். அதுதான் நான் சொல்றேன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எகிப்தில் இருக்குவது வனாந்தரம், வெளியாரியா வனாந்தரம் அல்ல, இருக்குவது காணாந்தே சார். ஆனால் எகிப்துக்கு அப்பப்ப போயிட்டு வராங்க, அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து கானான் தேசத்துக்குள் உட்பிரவேசித்து அசுரியனுடைய கரத்தில் கருத்து அவர்களை ஒப்பு கொடுத்தது கிறிஸ்துவுக்கு முன் 722. கிறிஸ்துவுக்கு முன் 722 பாபிலோனியரை ஒப்பு பாபிலோனியுடைய சிவை எதிர்ப்புக்கு தென்பகுதி இஸ்ரேல் யூதா ரெண்டு கோத்திரத்தை ஒப்பு கொடுத்தது கிறிஸ்துவுக்கு முன் 586. இப்ப நான் என்ன சொல்றேன், வெளியே வந்தாலும் கானானில் இருந்தாலும் நாங்கள் இன்னும் எகிப்தை நினைத்துக் கொண்டு இருக்கிறோமா? அதுக்குதான் நினைக்கிறேன் சகவியாருடைய புத்தகத்தில் எதிலேயோ பாபிலோனில் வாசம் செய்கிற சியோன் குமாரத்தியேன்னு ஒரு வசனம் இருக்கிறது. பாபிலோனிய சுவையில் இருந்து வெளியே வந்து விட்டார்கள், இன்னும் பாபிலோனிய சுபாவம் இருக்கிறது. அதே போல எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து விட்டோம், கானானுக்குள் வாசி வசிக்கிறோம், ஆனால் அப்பப்ப எகிப்தை நினைக்கிறோம். பேதையான புகா நல்லது கெட்டது தெரியாமல் அதை பற்றி கொண்டு இருக்கிறோம் என்பது அருமையான தேவனுடைய பிள்ளையே. நாங்கள் இப்ப நான் உங்களுக்கு சின்ன உதாரணத்தில் அழகா சொன்னேன் இல்லையா, இலங்கையில இருந்தாலும் மணிக்கல் ஜோம தேசத்தில் இருந்தாலும் இலங்கையில இருக்க குழல் புட்டையும் நல்லெண்ணெயையும் கத்தரிக்காய் பொரியலையும் நாட்டுக்கோழியையும் நினைப்போமானால் நாங்கள் இலங்கையில் இருக்கிறோம். அதே மாதிரி இங்கு கானானுக்குள் இருந்தாலும் எகிப்தின் பாவ அனுபவங்களை அதை அசை போடும் பொழுது அதுதான் முக்கியம். நாங்கள் அனுபவித்த பாவ காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் அசை போடும் பொழுது நாங்கள் எகிப்துக்கு போய்விட்டோம். மாடுக்கு இருக்கிற ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டா அசை போடுகிற பழக்கம் உண்டு. சிங்கம் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பிடுமா? சிங்கம் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் பசி வந்தா மாத்திரம் சாப்பிடுமா? சரி, சிறுத்தை ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் சாப்பிடுமா? சிறுத்தை ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் சாப்பிடுமா? நினைச்ச நினைச்ச நேரம் சாப்பிடுறது நாய். இது இது நான் உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக சார், இது உண்மை. ரைட், நினைச்ச நினைச்ச நேரம் சாப்பிடுறது ஏன் சார்? நீ தலையை குடிக்கிட்ட, நீயே உன்ன காட்டி கொடுக்குற. நான் உன்னை பத்தி ஒன்னு சொல்ல, நான் ஏதாவது சொன்ன பத்தி ஏன் தலையை குடிஞ்ச? எங்கட சபையில சொன்ன பிரசங்கம் பண்ணும் போது எல்லாரும் என்ன முகத்தை பார்க்கணும், யாராவது தலையை குனிஞ்சு எனக்கு தெரியும் வாழ்த்தை உங்களை சந்திக்குது, வாழ்த்தை உங்களை சந்திக்குது. நீ அநியாயமா? எனது அருமையானது உன்னுடைய பிள்ளைகளே, நினைச்ச நினைச்ச நேரம் சாப்பிடுறது நாய். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, முக்கியமாக எங்களுடைய வாழ்க்கை உனக்கு ஜோக் அடிக்க போய் நான் எடுத்து சப்ஜெக்ட் வாழ்ந்துட்டேன். உன்னை நாங்கள் மாத்திரம் நினைவு வச்சுக்கொள்வோம். நாங்கள் வெளியே கொண்டு வரப்பட்டவர்கள், வெளியே கொண்டு வர இருந்து கொண்டு பாவ சுபாவத்தை அனுபவிப்பதல்ல, அசை போடுவதில்லை. நாங்கள் எல்லாரும் ஒரு விதத்தில், நான் இதுக்கு சொல்லல, எங்களுக்கு அந்த மாற்றிட சுபாவம் இருக்கிறது, மாற்றிட சுபாவம் இருக்கிறது. எங்கிட்ட எவ்வளவு கிடைச்சாலும், மாடு எவ்வளவு கிடைச்சாலும் சாப்பிடுமா? எவ்வளவு எத்தனை நேரம் வந்தாலும் சாப்பிடுமா? சாப்பிட்டதுக்கு பின்பு ஒரு இடத்துல போய் அது படுத்து வந்து அசை போடுகிற பழக்கம். அசை போடுறதுனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? சும்மா நான் அசை போடுறேன்னு சொல்றேன், தெரிஞ்சாதவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. அசை போடுதல்னா என்னன்னு தெரியுமா? தெரியுமா சார்? சொல்லுங்க. சாப்பிட்டா தெரியாத தம்பி, தெரியாதா? தெரியும். தெரியாதவங்க யாராவது இருந்தா எல்லாத்தையும் தெரியும். ஓகே, அசை போடுதல்ங்கிறது அந்த சாப்பிட்டதை திரும்ப மேலே எடுத்து நன்றாக சப்பி அதை ருசித்து திரும்ப முடிங்குறது. அப்ப எகிப்திலிருந்து வெளியே வந்ததற்கு பின்பு கானானுக்குள் இருந்து படுத்துக்கொண்டே இன்னைக்கு விடுமுறையினால் மூன்று ஃப்ரெண்ட்ஸோட சந்திச்சு ஈவினிங் பீச்சுக்கு போயிட்டு இருந்தா என்னெல்லாம் செய்வோம் என்று நீங்கள் சிந்திச்சு அசை போட்டால் நீங்க கானானுக்குள் இல்ல, நீங்க எகிப்துல தான் இருக்கீங்க. சரியா? கானானுக்குள் இல்ல, நீங்கதான் முன்பு செய்த காரியங்களை அசை போடுதல். எகிப்திலிருந்து வெளியே வந்ததற்கு பின்பு முன்பு செய்த பாவ காரியங்களை திரும்ப அசை போடும் பொழுது நாங்கள் திரும்ப எகிப்துக்கே போகிறோம். அசை போடுறது யாராலையும் தவிர்க்க முடியாது. நான் பொதுவா சொல்றேன், ஏது கேட்டா உன்னால முடியுமா? யானே இப்ப நான் சும்மா சொல்றேன், கருத்தருக்குள்ள வந்தது வேணாம்னு சொல்லுவோமே, அதை போயிடுவோம். ரைட், நீ நான் கவினை குடிச்சுக்கொள்றேன் கவின். இப்ப சாதாரணமா நேற்று நாங்க நைட் சாப்பிட்ட சாப்பாட உனக்கு சிந்திக்க முடியுமா முடியாதா? இன்னைக்கு வேணுமானாலும் நினைக்க முடியும் இல்லையா? அது என்னது? அசை போடுதல். நீ நேற்று சொல்லியிருப்ப அந்த கொஞ்சம் இதாக இருந்தா இன்னொரு வாழைப்பழத்தான் நிக்க இருக்கலாம். இன்னொரு நாளைக்கு நீ சிந்திக்கும் பொழுது நாங்கள் அசை போடுறோம். என்ன செய்வோம்? அசை போடுறோம். அதுதான் அது. யாராலும் அசைப்போ, அதாவது எங்களுடைய சிந்தனையில் பழைய காவியங்களை நாங்கள் அசை போடாமல் இருக்க முடியாது. அது எங்களுடைய சிந்தனையில் இருக்கிறது. சரியா? அப்படி அசை போடாமல் இருக்க வேண்டுமா? அந்த உண்டு அது இங்கே இல்லை, நாட்டில் நான் கண்டிருக்கேன். சில உண்மையிலே நான் கண்டிருக்கேன், பொய் சொல்லல. அதாவது தலையில தேங்காய் விழுந்து சர்ஜரி செஞ்சதுக்கு பின்பு பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து போகிறது. பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து, அதாவது தன்னுடைய பேர் என்னன்னு தெரியாது, தன்னுடைய குடும்பத்தில் உள்ள வைஃபை கூட யாருக்கு தெரியாது. பழைய நினைவுகள் எல்லாம் மறந்து போகிறது. அப்ப அசை போடாமல் இருக்கிறதுக்கு என்ன வேணும்? தலையில தேங்காய் விடணும். தலையில இங்க தேங்காய் இல்லையா சிஸ்டர்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையா, இதுதான் முக்கியம். அசை போடுவது யாராலும் தடை செய்ய முடியாது. இங்கே இருந்து கொண்டு எங்களுடைய சிந்தனையில் எகிப்தில் இருக்கலாம். இங்கே இருந்து கொண்டு நாங்கள் ஒரு வேறொரு காவியத்தில் சிந்தித்து அந்த காவியத்தை குறித்து சில இன்பமான காவியங்களை எங்களுடைய இருதயத்தில் அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம். இங்கே இருந்து கொண்டு யுகேல உள்ள வெகனம் பலசகை நீங்க சிந்திச்சு அங்க போகலாம். யாரும் தடை செய்ய முடியாது. விசா தேவையில்லை, டிக்கெட் தேவையில்லை, ஃபிளைட் தேவையில்லை. ஒரு நொடி பொழுது போக முடியும். ஒரு நொடி பொழுது போக முடியும். அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது எகிப்திலிருந்து வந்ததுக்கு பின்பும் இன்னும் பாவ காவியங்களை நாங்கள் அசை போடுவோமானால், அதுதான் அந்த வசனம் வாசிக்கிறது. 7:11
எப்ராயீம் தேவையான புறாவை போல் இருக்கிறான், அவனுக்கு புத்தி இல்லை, எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள்.
எகிப்தியனை கூப்பிடு, அதாவது எகிப்தியனில் நடந்த சம்பவங்களை அசை போடுகிறார்கள்.
அசிரியனிடத்திற்கும் போகிறார்கள்.
அசிரியனிடத்திற்கும் போ, அதாவது அடிமையாகவும் போக போ, தண்டனையையும் அனுபவிக்க போகிறார்கள். சரியா? அது அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாங்கள் வெளியே கொண்டு வரப்பட்ட ஜனங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் வெளியே கொண்டு வரப்பட்ட ஜனங்கள். நாங்கள் எகிப்திலிருந்து தான் கானானுக்குள் வந்திருக்கிறோம். திரும்ப கானானுக்குள் எகிப்துக்கு போவதல்ல எங்களுடைய வாழ்க்கை முக்கியம். வந்த கானானுக்குள் நிலைத்திருந்து மரண பவியந்தம் ஓடி கர்த்தருடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திர வைத்துக் கொள்வதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியம். பரிசுத்த பவுல் சொல்கிறான், நல்லொரு ஓட்டத்தை ஓடினேன், ஓடி முடித்தேன், ஜீவ குயிதம் எனக்காக காத்திருக்கிறது. அப்படியா? இந்த அவன் எங்க இப்ப சொன்னான்? சித்தத்துக்கு பதில் சொல்ல இல்ல, இந்த உலகத்தில் வாழும் போதுதான் சொன்னான். அப்படியானால் அவனுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, நான் கர்த்தவனுக்கு நியமித்த நியமத்தின்படி ஓடி முடித்தேன், கர்த்தருடைய சித்தத்துக்கு அமைய நான் செயல்பட்டேன். இந்த உலகத்தில் நான் வாழும் போது நான் ஓடின ஓட்டம் கர்த்தருக்கு பிரிதியானது. என்னாலும் உங்களாலும் சொல்ல முடியுமா? நான் ஓடின ஓட்டம் கர்த்தருக்கு பிரிதியானது சொல்ல முடியுமா? ஆனால் பரிசுத்த பவுல் சொல்ல, அவனுடைய லைஃப் குறித்து அவனுக்கு அஷூரன்ஸ் இருந்தது, உறுதி இருந்தது. அதற்காக தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறான், நீங்கள் என்னை பாருங்கள். நாங்க அநேகமா என்ன தெரியுமா சொல்லுவோம், ஏதாவது ஒரு சும்மா சொல்ல, நான் ஒரு மிஸ்டேக் செஞ்சிட்டேன், தவறு செஞ்சிட்டேன். அப்ப தவறு செஞ்சதுக்கு பின்பு அதை சொல்லும் பொழுது, நாங்களும் மனுஷர் தானே, எங்களுக்கும் பலவீனம் இருக்குதானே, நாங்களும் இந்த உலகத்துல மாம்சத்தினாலையும் வெத்தத்தினாலும் படைக்கப்பட்டவர்கள் தானே, மாம்சமும் வெத்தமும் இல்லாத நாங்கள் தெய்வ தூதர்கள் இல்லதானே. சரி, நீங்க எங்களை பார்க்காதீங்க, கர்த்தக பாருங்கன்னு சொல்லுவோம். ஆனா பரிசுத்த பவுல் சொல்றான், நீ என்னப்பா, நான் உனக்கு முன்பாக திருஷ்டாந்தமாக நிற்குவேன், நீ என்னப்பா. அது அருமையான தேவனுடைய பிள்ளை, அதுதான் முக்கியம், அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் முக்கியம். இங்கு வந்ததுக்கு பின்பு பின்பு திரும்பிப்பாக கலப்பை கை வைத்தவன் பின்னிட்டு பாராது இருக்க கடவன். எனது அருமையான தேவனுடைய பிள்ளையே, எதற்காக நாங்கள் எங்களை அர்ப்பணித்தோமோ அந்த அர்ப்பணிப்பில் நாங்கள் நிலைத்து இருக்க வேண்டும். என் கருத்தர் என்னை உங்களை வெளியே கொண்டு வந்து இருக்கிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அசிரியனின் சிறை இருப்புக்கு ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பதாக கர்த்தர் ஓசியாவின் மூலமாக தீர்க்கதரிசனமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் நிறைய காவியங்கள் இதுல இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் நிறைய காவியங்கள் பேசியிருக்கிறார். நான் முக்கியமாக ஒரு 6 காவியத்தை எடுத்தேன், அதுல மூன்று பேசியிருக்கேன். கர்த்தருக்கு சித்தமானால் இனி எப்பயாவது நான் வந்த அவங்களோட கூட திகிரி மூன்று பேசுவேன். நான் இந்த எடுத்த காவியம் பேசுவதற்கு மோசம் போக்குவதில்லை, தலைக்கட்டு நடக்கின்ற கழுது. அதுக்கு அப்புறமாக அவர் சொல்றார், உங்களை பார்த்து சிங்கம் என்று சொல்றார், ஒட்டகைப்பு பூச்சி என்கிறார். அப்படி நிறைய காவியங்கள் இருக்கு. அதுல நான் எடுத்ததுல முக்கியமா நான் மூன்று காவியம் பேசுறேன். மூன்றும் நான் நினைக்கிறேன்
ஒண்ணு முக்கியமா நினைச்சுக்கோங்க, மோசம் போக்குல வில் இருந்தா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? தெரியுமா மோசம் போக்குல வில் இருந்தா தெரியுமா? ஏதாவது நான் சும்மா மேலோட்டமா சொல்லிட்டு போறேன், நான் உங்களுக்கு எய்ம் பண்ணி அடிக்குவேன், வில்லு எனக்கு வந்து குத்துது, அதுதான் மோசம் போக்குல வில்லு. அதாவது குறி தவறி எங்களுக்கு வர்றதுதான் மோசம் போக்குறது. எங்களை மோசம் போக்குறது, நாங்க செய்த காரியம் எங்களுக்கே திருப்பி வர்றது. பிளைண்டா சொல்றது, நாங்க செய்த காரியம் எங்களுக்கே திரும்பி வர்றது. நாங்க அடிக்குவோம், இப்ப நான் சும்மா சொல்றேன், இப்ப இந்த சிஸ்டமுக்கு நான் குறி வைக்குவேன், அது குறி தவறி அந்த பில்லு எனக்கே வருது. எனக்கு எதை விதைப்போமோ அதை அறுப்போம். அமே சொல்லுங்க, எதை விதைத்தால் அதை அறுப்போம். விதைக்கும் பொழுது ஒன்ன விதைத்தா எத்தனை அறுப்போம்? அதை ஞாபகம் இல்லையா? விதைத்தால் அறுப்போம்ங்கிறது முக்கியம் இல்ல, ஒரு நெல்லை விதைத்தால் எத்தனைகள் அறுப்போம், அதுதான் முக்கியம். எழுதி நிற்போம். நான் உங்களோடு கூட வேறு நாட்கள்ல பேசாததுக்கு காரணம், இன்னும் தெளிவா பிரீஃபா இதை குறித்து பேசுவதான் நேரம் வேணும், அதுக்காக தான் பேசுறேன். ஆனா கர்த்தருடைய கிருபையினால் இன்னைக்கு மூன்று காவியங்கள் உங்களோடு கூட பேசினேன். ஒன்றை நாங்கள் சிந்திப்போம், நாங்கள் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு அடங்கி நடக்கின்ற அடங்காத பிதாவியா, அடங்கி நடக்குற மந்தையா. முதலாவது பேசினேன் அதுதான். ஓசியார் சொல்லுகிறான், நீங்கள் அடங்காத கிதாவி என்று. நான் உங்களுக்கு காண்பித்தது, நாங்கள் மந்தைகள், மேய்ப்பனால் வழி நடத்தப்பட வேண்டியவர்கள், மெய்ப்பனால் வழி நடத்தப்படுகிறவர்கள் மெய்ப்பனுடைய சத்தத்தை அறியும், மெய்ப்பன் உங்களுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறார். ரைட், நீங்கள் யார்? அடங்காத கிடாவியா, மெய்ப்பனுக்கு அடங்கி நடக்கிற மந்தைகளா. ரெண்டாவது நான் பேசினேன், திருப்பி போடாத அப்பம், ஒரு பக்கம் சுடப்பட்ட அப்பம், முழுமையாக அர்ப்பணிக்காத ஆவிக்குரிய வாழ்க்கை, முழுமையாக அர்ப்பணிக்காத உலகம் பாதி ஆவி பாதி. உலகத்தையும் அனுபவிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை சபையிலும் வந்து ஆராதிக்கிறோம், உலகம் பாதி ஆவி பாதி. முழுமையான அர்ப்பணிப்பு இல்லை, முழுமையாக நாங்கள் சாகவில்லை, முழுமையான ஒப்பு கொடுத்தல் இல்லை, முழுமையாக ஒப்பு கொடுத்தல் கர்த்தருக்காக இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நான் காண்பித்தேன், ஒரு சீசனாக நீங்கள் மாற வேண்டும். சீசன் சிலுவையை சுமப்பவன், அதாவது சிலுவையை சுமப்பவன் சிலுவையினால் மகிழ்க்க வேண்டும். ரோம சட்டத்தின்படி ஒருவனுடைய தோளில் சிலுவை சுமத்தப்படுமானால் அவன் கட்டாயம் மகிழ்த்தாக வேண்டும். மரண தண்டனைக்கு தான் சிலுவை. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் பலன் கொடுக்க முடியாது என்று சொன்னேன். நீங்கள் சாவுவதற்காக அழைக்கப்பட்டவர்களை ஒழிய இந்த உலகத்தில் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. அடுத்ததாக பேதையான புகா என்று சொன்னேன். பேதையான புகா நல்லது கெட்டது எதிர்த்து தெரியாது, எகிப்தையும் அனுபவிக்கும், யுத்தை சிந்திக்கும், அனுபவிக்குவதல்ல, தன்னுடைய வாழ்க்கையில் அசை போடும். இது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று, உங்களுக்கு உங்களை குறித்து தெரியும் நீங்கள் யார் என்று, உங்களை குறித்து கர்த்தருக்கு தெரியும் நீங்கள் யார் என்று, கர்த்தருடைய ஆவியானவருக்கு தெரியும் நீங்கள் யார் என்று. அவருக்கு முன்பாக மகைவானது ஒன்றுமே இல்லை, அவருக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. உங்கள் குடும்பத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்கள் கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய போதகருக்கு தெரியாமல் இருக்கலாம், கர்த்தருக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமே இல்லை, எல்லாமே வெளியகங்கமாக இருக்கிறது. உங்களை குறித்து உங்களுக்கு தெரியும், அதே போல உங்களை குறித்து இன்னொருவருக்கும் தெரியும், உங்களை குறித்து இன்னொருவருக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும், நீங்க ஆடுற ஆட்டம் பாடுற பாட்டம் எல்லாம் அவனுக்கும் தெரியும். உங்களோட வீக் பாயிண்ட் என்னன்னு அவனுக்கு தெரியும், உங்களுடைய பிளஸ் மைனஸ் என்னன்னு அவனுக்கு தெரியும். நீங்களும் கர்த்தரும். கண்களை மூடுவோம். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் என்னோடு பேசினார் என விசுவாசித்தால் எங்களுடைய கரங்களை வைத்து ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Thank you my Lord, thank you my Master, thank you my Lord, glory to be God. அப்பா சகல துதிகர மகிமையை உமக்கு செலுத்துகிறோம், நீர் பெருக வேண்டும், நாங்கள் செலுக வேண்டும். அப்பா உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தைகளை அனுப்பி எங்களோடு கூட இடைப்பட்டதுக்காக உண்மை ஸ்தோத்துமைக்குவோம், துதிக்குவோம், ஆராதிக்குவோம் ஐயா. ஹல்லேலூயா, நன்றி ஆஜா.